Brothers and sisters,
சகோதர சகோதரிகளே, நமது 2008 உலகளவிய தலைமை பயிற்சி ஒளிபரப்புக்கு வரவேற்கின்றோம். நீதியான சந்ததியை கட்டி எழுப்புவது என்ற தலைப்பு குடும்ப விவகாரங்களுக்கு சபை முக்கியத்துவம் கொடுப்பதில் தொடர்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒளிபரப்பு குடும்பத்தை ஆதரித்தல் பற்றி மைப்படுத்தியது. அதிலுள்ள ஆலோசனைகளை இன்று குறிப்பிடுவோம். குடும்பத்தை பலம் படுத்துவது மற்றும் பாதுகாப்பதன் தேவை குறித்து பேசப்பட்ட எழுதப்பட்ட பிரதான தலைமையின் கடிதங்கள் உள்ளிட்ட செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள். அக்கடிதங்களில் ஒன்று திருவிருந்து கூட்டங்களில் வாசிக்கப்பட்டு குடும்பங்களில் சேர்க்கப்பட்டது. அதில் இவ்வாசகம் உள்ளது. அவர்களை சபையுடன் நெருக்கமாக இருக்கிற செய்கிற சுசேஷ கொள்கைகளில் தாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கவும் அதன்படி வளர்க்கவும் சிறிய முயற்சி செய்ய வேண்டும் என நாங்கள் பெற்றோரை கேட்டுக்கொள்கிறோம். பிற தேவைகளும் நிகழ்ச்சிகளும் தகுதியாய் இருப்பினும் பெற்றோருக்கு குடும்பங்களும் மற்றும் நிறைவேற்றக்கூடிய தெய்வீகமாய் கொடுக்கப்பட்ட கடமைகளை அவை மாற்ற அனுமதிக்க கூடாது. நாங்கள் இந்த ஒளிபரப்பில் சபையின் வயது வந்த மொத்த ஜனத்துக்கும் பேசுகிறோம். ஒரு நீதியான சந்ததியை எழுப்புவது பற்றி கலந்துரையாட இளம் தன்மையான வயது வந்தோரை அழைப்பது அசாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அறிந்தே இந்த அழைப்பை விட்டிருக்கிறோம். தனிமையுள்ள வயது வந்தோராகி நீங்கள் நாளை பெற்றோர். அந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகும் போது இப்போதும் எதிர்காலங்களில் நீங்கள் உங்கள் பெற்றோரின் சந்ததியின் பக்கமாக இருப்பீர்கள். சபை உங்கள் பெற்றோரும் ஏற்றுக்கொள்கிற குடும்ப கொள்கைகளுடன் நீதியுடன் அர்ப்பணிக்க உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். சபையில் நாம் வழக்கமாக குறிப்பிடுகிற தரத்தில் நாம் பார்வையாளர்களும் சபையிலும் உள்ள பிற திருமணம் ஆகாதவர்கள் அல்லது முழுமையான குடும்பம் இல்லாதவர்கள் என அறிவோம். நமது அங்கத்தினாலிடையோ உள்ள பலவேறு சூழ்நிலைகள் முழுவதும் அறிகிறோம் என உறுதியாக நம்புங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறோம். அநேக குடும்பங்களும் குழப்பத்தில் உள்ளன. திருமணத்தையும் பிள்ளைகளையும் குடும்ப ஜீவித்திலும் கலாச்சார சக்திகள் கொண்டிருக்கிற என உணர்வதால் சபையின் பொது அதிகாரிகளும் ஆளுவாளர்களும் தரங்களையும் சுஷேத்த மையாக்க கொண்ட கொள்கைகளும் பற்றி பேச வேண்டிய அதிக தேவை உணர்கிறோம். அல்லது உலகம் காண்கிற ஒழுக்கம் சிதைவு திருமணத்தையும் நித்திய குடும்ப தரங்களையும் பற்றி தெய்வீக எதிர்பார்ப்புகளையும் பொருந்தவரை சபையிலும் வெளியுள்ளவர்கள் வழி தெரியாமல் போகும் நிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் திருமணம் அல்லது குடும்ப சூழல் எப்படி இருந்தாலும் இதை சொல்ல ஒரு ஊமை பயன்படுத்துகிறேன். நான் அதை வீட்டில் செய்யப்பட்ட சட்டை என அழைக்கிறேன். என் தாய் ஒரு அற்புதமான தையல்காரர். என் குழந்தை பருவத்தில் பணம் இல்லாத போது பள்ளிக்கு உடுத்த சில சமயம் அவர் துணி தைப்பார். ஒரு கடையில் அல்லது அகரதில் நான் காண்பதை என் தாய் என்னால் அதை செய்ய முடியும் என நினைக்கிறேன் என்பார். இன்றைய அருகில் சென்று பார்த்து பின்பு துணியை வெட்டி ஒரு விலை உயர்ந்த அசல் சட்டியை போல் தைப்பார். அந்த செய்ய விருப்பம் திறமையன் கொண்ட இருந்த அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். ஆனால் அவர் அதை அப்படி செய்ய விரும்பவில்லை. அவருக்கு தேவைப்பட்டது ஒரு மாதிரி கோணங்களையும் மூலைகளையும் மடிப்புகளையும் தையல்களையும் அனுமதிக்க உதவுவது. இல்லையிலே அதை கண்டுபிடிப்பது கடினமாகும். மேலும் 2வது அல்லது 3வது சட்டை தைக்கும் போது பூர்ணமான அசல் மாதிரியே பின்பற்றுவார். நகலில் தவறுகளை திரும்ப செய்ய மாட்டார். என்னை புரிந்து கொள்கிறீர்கள் என நம்புகிறேன். மாதிரி இல்லாத சட்டையை பயன்படுத்துவது நம்மை பிரச்சினையில் விடும். மாதிரி இல்லாமல் ஒன்று அல்லது 2 தவறுகள் திரும்பவும் ஏற்படும். அதிகமாகவும் மிக அசிங்கமாகவும் அதிகம் தைக்க இறுதியில் பள்ளிக்கு போகிற சட்டை பொருந்தாது. ஒரு கை அதிக நீளமாகி மற்றொரு குட்டையாக இருக்கும், ஒரு தோல் பட்டை மார்புக்கு வரும், அடுத்த முதுகுக்கு போகும். இப்படிப்பட்ட சட்டையை 7ஆம் வகுப்பு மாணவர்கள் கேலி செய்வார். அந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் வாழ்விலை என அறிந்திருந்தாலும் மாதிரி தரம், திருமணம் மற்றும் குடும்பம் பற்றி நாங்கள் ஏன் பேசுகிறோம், ஏன் அறிந்து கொள்ள இந்த உதவும் என்று நம்புகிறேன். அவரது நித்திய திட்டத்தில் நமக்காக பரலோக பிதா விரும்புகிறார். நாம் பேசுகிற அந்த தரத்திலிருந்து நம்மை தொடர்ந்து கலாச்சார சக்திகள் தள்ளி கொண்டிருப்பதால் அநேகர் அந்த தரத்தை ஒருபோதும் பார்க்காதால் தான் திருமம் நிலைமைக்கு குடும்ப சூழ்நிலைகளும் மாறுவதால் சில தனிப்பட்ட மாறுதல்கள் செய்யப்பட வேண்டும். ஆனால் அம்மாதிரி தேவனிடத்திலிருந்து வருவதால் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மால் இன்றுவரை அதற்காக முயற்சி செய்ய முடியும். அவரது பொது சட்டங்களை கற்பிக்க போது அதிகாரிகளும் பொது ஆளுவர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர். நீங்களும் நாங்களும் குறிப்பிட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து குறிப்பிட்ட சூழ்நிலைகள் பற்றி கர்த்தரின் வழி நடத்துதலை நாட வேண்டும். பொதுவான தரங்கள், கொட்டுப்பாடு தரங்களும் ஏற்படுத்தப்பட்ட திரும்ப செய்யப்படவிட்டால் மிகுந்த குழப்பமிடம். சுவிசேஷ வாக்குத்தத்தங்கள் இழப்பும் ஏற்படும். இவைகளை குறித்து கர்த்தர் பேசியது பற்றி அறிவதால் மிகவும் பலன் அடைகிறோம். சித்தம் மற்றதானும் அவரது ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து குடும்ப அங்கத்தினர்களை பாதுகாப்பது பற்றி ஏன் அக்கறை கொள்கிறோம் எனவும், தேவனின் நித்திய மகிழ்ச்சியுடன் திட்டத்தின் எந்த அம்சத்தையும் அழிக்க நினைக்கிற சக்திகளுக்கு எதிராக நாங்கள் ஏன் பேசுகிறோம் எனவும் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் ஏமாற்றப்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியை உங்களுக்கு கொடுப்பேன் என் கர்த்தர் சொல்லியிருப்பதற்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய முதலாம் பேசுகிற தலைவர் பாய்ட் கே பேக்கர் இப்பொழுது பேசுவார்.
சபையின் தலைமையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு வழக்கம் என்ற மிக முக்கிய தலைப்புடன் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறோம். இம்மிக பரிசுத்தமான பயபக்தியான தருணத்தில் உலகெங்கும் உள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்காக நன்றியுடையோர் நாங்கள் உங்களை போலவே உலகத்தில் நடைமுறைகளை கவனித்து வீடு மற்றும் குடும்ப காரியங்கள் குறித்து மிகவும் அக்கறை கொண்டுள்ளோம். பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை மறுஸ்தாபிதம் செய்யப்பட்டது மற்றும் இதன் மூலம் அறிமுகமாவது பிதாவும் குமாரனும் தீர்க்கதரிசி ஆகிய ஜோசப் ஸ்மித்துக்கு தரிசனமானது தான் என்று நாம் மகத்தான முதலாம் தரிசனம் என்று குறிப்பிடுகிற அதில் இரு நபர்கள் இருந்தனர். அப்போதிலிருந்தே சபைக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற இரு மகத்தான கருத்துக்கள் ஸ்தாபிக்கப்பட்டன. முதலானவர் அவரே பிதா. தமக்கு தாமே தேவன் கொடுத்திருக்கிற கூடிய எல்லா பெயர்களிலும் நாம் நம் அனைவருக்கும் நெருக்கமான ஒன்றை அவர் தேர்வு செய்தார். அவர் நம் பிதா. நாம் தேவனின் பிள்ளைகளை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். குமாரனும் அங்கு இருந்தால் அது குடும்ப அறிமுகமானது. எனவே பிதாவும் குமாரனும் தோன்றினர். அதற்கு கிறிஸ்து காலத்துக்கு பின்பு ஒரு வெளிப்படுத்துதலில் கர்த்தர் சொன்னார், ஆகவே கர்த்தராகிய நான் பூமியின் குடிகள் மீது வரப்போகிற அழிவை அறிந்து என் ஊழியனாகிய ஜோசப் ஸ்மித் ஜூனியரை அழைத்து பரலோகத்திலிருந்து அவரிடம் பேசி கட்டளைகளை கொடுத்தேன். அது ஆரம்பமாகும். கர்த்தர் கொடுத்துள்ள வெளிப்படுத்துதல்களின்படி நாம் செயல்படும் அமைத்து வாழ வேண்டிய மாதிரி அதுவே ஆகும். உலகிலுள்ள பிற சபைகளின் மாதிரியில் கர்த்தர் சபையை அமைக்கவில்லை என கண்டோம். அதாவது தொழில் ரீதியான குருமார் இல்லை. சபையை வழி நடத்த குருமாரையும் பெண் குருமாரையும் ஆயத்தப்படுத்த திருமறை கல்லூரிகள் நமக்கு இல்லை. மற்றொரு வாக்கியத்தில் அது சுருக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனுஷனும் தேவனாகிய கர்த்தரின் உலகத்தின் இரட்சகரின் நம் நாமத்தில் பேச வேண்டும். ஆசாரியத்துவம் தரித்த சகோதரர் மற்றும் அவர்களில் நிற்கும் பெண்களிடம் நாம் சமநிலையை பார்க்கிறோம். நாம் ஒன்றாக உழைத்து முதலில் குடும்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் உணர்த்துதலுக்கு வெளிப்படுத்துதலுக்கும் உரிமை பெற்றுள்ளோம். விசேஷமாக குடும்பத்தை பராமரிக்கும் மாபெரும் சவால் இருக்கும்போது இவ்வுலகத்தில் அது நமக்கு மிகவும் தேவையானது. இக்கூட்டத்தின் தலைப்பு ஒரு நீதியான சத்தியத்தை பரிமாறிப்பதும் நமது கடமையை என்பதே. அவ்வாறு நமக்கு முதல் குடும்பம் கிடைத்தது. ஆதாம் அவனது மனைவியாகிய ஏவாள் மற்றும் அவர்களது பிள்ளைகள் பரலோகத்தில் யுத்தம் நடந்து என்றும் அங்கு கலகம் ஏற்பட்டது என்றும் சாத்தான் வெளியே தள்ளப்பட்டான் என்றும் சர்வ வல்லவரின் வேலைகளை அழிக்கும் தீர்மானம் அவனிடமிருந்து என போதுமானபடி தெரிவிக்கப்பட்டது. அல்லது குடும்பத்தில் தான் அவன் அழிய தொடங்க வேண்டும் எனவும் ஞானத்துடன் உணர்த்தப்பட்டோம் என அறிகிறோம். ஆதாம் ஏவாள் பற்றிய விவரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். பின்பு சபையின் வரலாறு தரிக்கவே பெற்றோர் மற்றும் பிள்ளைகளின் பொறுப்பும் வந்தது. ஐக்கிய நாடுகள் சபை சீனாவின் பெல்ஜியம் குடும்பம் பற்றிய ஒரு ஆலோசனை குழுவை அமைத்தது. குடும்பம் குறித்த ஆலோசனையை குழுவுக்கு நடைபெற்ற பிற குழுக்களுக்கும் நாம் பிரதிநிதிகளை அனுப்பினோம். பின்பு அவற்றில் ஒன்று நமது தலைமையகத்துக்கு அருகில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. நாம் நினைத்தோம் அவர்கள் இங்கு வருவதனால் நம்மை குறித்து நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம். சபையின் ஒரு பிரகடனம் குறிப்பிடத்தக்க ஒன்று உயரிய அறிவிப்பாகும். அது வல்லமையில் வேதம் போன்றது என்று என்னால் கூற முடியும். இப்போது பிற விஷயங்களில் அது அநேக முறையை குறிப்பிடப்படுகிறது என்பதை கேட்பீர்கள். நீங்கள் அதை வாசிப்பது நல்ல நோக்கமாக இருக்கும் என நினைத்தேன். நாம் வாசித்திருப்பது நமக்கு தெரியும். ஆனால் அதை நாம் மெதுவாகவும் கவனமாகவும் வாசித்து நான் சொன்னால் அதில் இருப்பதாக நீங்கள் நினைத்ததை விட அதிக வெளிப்படுத்துதல் அதிலிருக்கும். நான் உங்களுக்கு அப்பிரகடனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கேளுங்கள். இப்போது மிகவும் அக்கறையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறவை சமுதாயத்திலும் அரசியலிலும் அரசாங்கத்திலும் மதத்திலும் முக்கியமானவரை பார்ப்பதில்லையா என பாருங்கள். அங்கு நீங்கள் பதில் காண்பீர்கள். அங்குள்ள பதில்கள் சபையின் பதில்களாகும். குடும்பம் உலகில் ஒரு பிரகடனம். பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் பிரதான தலைமையும் 12 அப்பாஸ்தலர் குழுவும் ஆகிய நாங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நடைபெறும் திருமணம் தேவனால் நியமிக்கப்பட்டது எனவும் தமது பிள்ளைகளின் நித்திய இலக்குகளுக்கு சிருஷ்டிகரின் திட்டம் மையமானது என பயபக்தியோடு பிரகடனம் செய்கிறோம். எல்லா மனுஷரும் ஆண்களும் பெண்களும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். ஒவ்வொருவரும் பரலோக பெற்றோரின் அனுப்புகி அன்புக்குரிய ஆவிக்குமாரர்களும் குமாரத்திகளும் ஆவர். அதனால் ஒவ்வொருவருக்கும் தெய்வீகத்தன்மையும் இலக்கு உண்டு. பாலின் ஒவ்வொருவரின் உலக வாழ்வுக்கு முந்திய வாழ்விலும் உலக வாழ்விலும் நித்தியத்தின் அடையாளமும் நோக்கமும் கொண்ட முக்கிய வாய்ந்ததாகும். எல்லா மனுஷரும் ஆண்களும் பெண்களும் தேவசாயலில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். ஒருவரும் பரலோக பெற்றோரின் அன்புக்குரிய ஆவிக்குமாரர்களும் குமாரத்திகளாவர். அதனால் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக தன்மை இலக்கு உண்டு. எல்லா மனுஷரும் ஆண்களும் பெண்களும் தேவசாயலில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். ஒவ்வொருவரும் பரலோக பெற்றோரின் அன்புக்குரிய ஆவிக்குமாரர்களும் குமாரத்திகளாகவும் அதனால் ஒவ்வொருவருக்கு தெய்வீக தன்மையையும் இலக்கு உண்டு. பாலினும் ஒவ்வொருவரின் உலக வாழ்வுக்கு முந்திய வாழ்விலும் உலக வாழ்விலும் நித்தியத்தின் அடையாளமும் நோக்கமும் கொண்ட முக்கிய வாய்ந்ததாகும். அனிந்தியத்துக்கும் முந்திய வாழ்வில் ஆவிக்குமாரர்களும் குமாரத்திகளும் தங்கள் நித்திய பிதாவாக தேவனை அறிந்து அவரது திட்டத்தால் அவரது பிள்ளைகள் ஒரு மாமிச சரீரத்தை பெற முடியும் மற்றும் பரிபூரணத்தை நோக்கி முன்றே பூலோகம் அனுபவம் பெற்று நித்திய ஜீவன் வாரிசாக அவன் அல்லது அவளது தெய்வீக இலக்கை அடைய அதித்தத்தை ஏற்றுக்கொண்டனர். மகிழ்ச்சியின் தெய்வீக திட்டம் கல்லறைக்கு அப்பால் தொடர குடும்ப உறவுகளை சாத்தியமாக்கியது. இது அதை மகிழ்ச்சியின் திட்டம் என விவரிக்கிறது. மார்மன் புத்தகத்தில் ஒரு இடத்தில் மாபெரும் மகிழ்ச்சியின் திட்டம் என விவரிக்கப்படுகிறது. மகிழ்ச்சியின் தெய்வீக திட்டம் கலரைக்கு அப்பாலும் தொடர் குடும்ப உறவுகள் சாத்தியப்படுத்துகின்றன. ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திற்கு திரும்பவும் குடும்பங்கள் நித்தியமாய் இணைக்கப்படவும் பரிசுத்த ஆலயங்களில் உள்ள பரிசுத்த நியமங்களும் உடன்படிக்கைகளும் சாத்தியப்படுத்துகிறேன். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த முதலாம் கட்டளை கணவனும் மனைவியுமாக பெற்றோருக்கும் திறமைக்கு தொடர்புடையது. பழுகி பெருகவும் பூமியை நிரம்ப தன் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த கட்டளை அமுலில் உள்ளது என பிரகடனம் செய்கிறோம். சிருஷ்டிக்கும் பரிசுத்த வல்லமைகள் கணவன் மனைவியாக சட்டபூர்வமாக மனம் செய்து கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே கடைபிடிக்கப்பட வேண்டும் என தேவன் கட்டளையிடுகிறார் என மேலும் பிரகடனம் செய்கிறோம். அத்தகைய சவாலுடைய பிரகடனங்களை இதை வாசிக்கும் போது காண்பீர்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் அதை உலகம் அதை மாற்ற விரும்புகிறது. நாம் மாற்றவிட மாட்டோம். நம்மால் முடியாது. நாம் யார், நாம் ஏன் இருக்கிறோம் என ஆச்சரியப்படும் போது நாம் இத்திட்டத்தை பெற்று பின்பற்றவும். உலக வாழ்க்கையை சிருஷ்டிக்கப்பட்ட விதம் தெய்வீகமாக நியமிக்கப்பட்டது என நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். வாழ்க்கையின் புனிதம் பற்றிய தேவனின் தெய்வீக திட்டத்தில் அதன் முக்கியத்துவம் பற்றியும் நாங்கள் உறுதியளிக்கிறோம். விவாகரத்து கருக்கலைப்பு பாலின் பரிசு பிரச்சனைகளை வெளிப்படுத்துதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றிலும் குடும்ப பற்றிய பிரகடனம் போன்றவற்றில் நமது இந்த நிலை ஏன் என நீங்கள் ஆச்சரியப்படும் போது அப்பிரச்சனைகளில் நாம் தெளிவான வாக்கியத்தை காண்கிறோம். பிள்ளைகள் திருமணம் பந்தங்கள் பிறக்க வேண்டியவர்கள் மற்றும் முழு இசைவுடன் திருமணம் வாக்குத்தத்தங்களை பண்ணுகிற தகப்பன் மற்றும் தாயால் வளர்க்கப்பட வேண்டும். ஆண் மற்றும் பெண்ணிலும் அவர்களது குடும்பம் வீட்டில் மகிழ்ச்சியாயிருப்பதிலும் சபை நிகழ்ச்சிகளும் திட்டங்களும் அமைந்துள்ளதை முடிவான நோக்கம் என எப்போது உணர்த்துகிறேன்.
Extended families should lend support when needed.
நாங்கள் எச்சரிக்கிறோம், இவ்வார்த்தையை நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துவதில்லை, ஆனால் இங்கு பொருத்தமாயிருக்கிறது. கற்புடைமை உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள் துணைவரையோ பிள்ளைகளையோ துருப்பயோகம் செய்பவர்கள் அல்லது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற தவறுபவர்கள் ஒரு நாள் தேவனின் முன்பு பொறுப்பு ஏற்று நிற்பார்கள் என எச்சரிக்கிறோம். குடும்ப சீர்குலைவுகள் தனிநபர் மீதும் சமுதாயங்களின் மீதும் நாடுகள் மீதும் அக்கால மற்றும் தற்கால தீர்க்கதரிசிகள் முன்னிறுவது அழிவுகளை கொண்டு வரும் என்று மேலும் நாங்கள் எச்சரிக்கிறோம். இப்போது திருமணத்தையும் குடும்ப வாழ்க்கையையும் இளைஞர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து சுற்றிலும் அபாயங்களை பார்க்கும்போது குடும்பம் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டு கூடிய பூமியில் ஒரே இடம் இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தின் நியமங்கள் மற்றும் கோட்பாடுகள் தான் உள்ளது. சுவேஷத்தின்படி வாழுங்கள், நீங்கள் சரியாகி விடுவீர்கள். உலகம் வாழ்வதற்கு சொகுசான இடமில்லை, அங்கு சவால்களும் குழப்பங்களும் வாழ்வு மற்றும் மரணத்தின் மாதிரிகளும் நமக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளும் உள்ளன. சில சமயங்களில் குடும்பங்களை ஆதரிப்பதிலிருந்து நாம் சிறிது விலகி சபையை ஆதரிக்க பொறுப்பாக உள்ள குடும்பங்களுக்கு பொறுப்பாவீர்கள். உள்ளர் தலைவர்கள் வாலிபர்களையும் இளம் பெண்களையும் முன்னிருந்து திருமண வாழ்க்கைக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தி தங்கள் திருமணத்தின் முன் பகுதி காலத்திலும் வயதான போதும் உதவி செய்ய சபையின் நிகழ்ச்சிகளையும் திட்டங்களையும் திட்டமிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும். வயதான காலம் ஒரு அருமையான அனுபவம் என நான் காண்கிறேன். அன்பின் மாதிரிகள் குடும்ப குறவு மற்றும் இளமையின் காதல் பற்றி வயப்படைந்திருக்கிறேன். அது பாதுகாக்கப்படுமோ? ஆம், அது பாதுகாக்கப்படும், அது அதிகரிக்கப்படும். இப்போது இந்த வாழ்க்கையில் குடும்பத்தை ஸ்தாபிப்பதும் பிள்ளைகளை வளர்ப்பதும் பெரிதான காரியம் அல்ல, ஆனால் இன்றைய சபையின் உங்களுக்கு தேவையான உதவியை பெறுவீர்கள். இப்போது நம் குடும்பத்தில் நமக்கு பேரப்பிள்ளைகளும் கொள்ள பேரப்பிள்ளைகளும் உண்டு. சபையில் சாதாரணமாக செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றவற்றை செய்ய இந்த உள்ளூர் ஆசாரியத்துவ தலைவர்களிடம் திரும்ப வேண்டிய தேவை உள்ளது. ஆனால் சவால்களும் கஷ்டமும் அபாயமும் ஏமாற்றமும் உள்ள நேரங்கள் உண்டு. அதற்காக தான் சபை உள்ளது. குடும்பத்தை பாதுகாக்க சபையில் நம்மால் இயன்றதனத்தையும் செய்கிறோம். பின்பு உங்களுக்கும் உள்ள சபை இருக்கிற எல்லா தேசத்திலும் வல்லமையான ஆசாரியத்துவம் உள்ளது. ஆசாரியத்துவத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆண்களும் ஞானமான தாய்மையும் உணர்வுகள் உள்ள பெண்கள். நமது பிள்ளைகள் வீட்டை விட்டு வெகு தூரம் செல்லும் போதும் தூரத்தில் உள்ள நகரில் குடும்பத்தை அமைக்கும் போதும் அவர் சென்று அங்கு அவர்கள் ஒரு குடும்பம் பெற்றிருப்பார்கள் என்று தேறுதல் பெறுகிறோம். இந்த கூட்டத்தில் அறிவுரைகளை நீங்கள் கேட்டால் அதில் உணர்த்துதலும் வழிகாட்டுதலும் இருக்கிறே என காண்பீர்கள். பிற்கால பரிசுத்துவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையில் நாம் ஞானஸ்தானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியின் வர அருளப்பட்ட ஞானஸ்தானம் தவிர ஒரு நியமம் உள்ளது என்று அறியுங்கள். சபையார் பயத்தில் வாழவும் நம்மை சுற்றி நடப்பவற்றை பார்த்து இந்த எல்லா சோதனைகளும் கஷ்டங்களும் நமக்கு இருக்கும் போது நாம் எப்படி குடும்பத்தை பராமரிப்பது என்று சொல்வார்கள் என நான் நினைக்கவில்லை. நீங்கள் வழிநடத்தப்பட்டாலும் என்பதாலும் வழி நடத்தப்பட்ட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பிக்கப்படலாம் என்பதாலும் உங்களால் இயலும் எவ்விதமாயினும் குடும்பம் ஒன்றாக இருக்க முடியும் என்று அடுத்த வாழ்வில் இவை அனைத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பரிபூர்ண முடிவு வரும். நீங்கள் குடும்ப வாழ்வை அனுபவிக்க போது பெற்றோராகவோ பிள்ளைகளாகவோ உங்கள் விருப்பம் போல் இருப்பதாலோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கண்காணிக்கப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உங்கள் வாழ்வில் இருக்கும். எப்போது உள்ள ஆசாரியத்துவ பாதுகாப்பு வல்லமை உங்களை சரிப்படுத்தவும் ஆசாரியத்துவம் உங்களை ஊக்குவிக்கவும் உங்களில் ஒரு சாட்சியை உறுதிப்படுத்தவும் வரும் என சபை முழுவதும் உள்ள அனைவருக்கும் என் ஆசீர்வாதங்களை கூறுகிறேன். தேவன் ஜீவிக்கிறார். அவரே நமது பிதா என நான் அறிவேன். அந்த வார்த்தையை எப்படி சொல்லுவதென எனக்கு தெரியவில்லை. நாம் சாதாரணமாக சொல்லும் வார்த்தை, ஆனால் அவர் நமது பிதா, அவர் நம்மை நேசிக்கிறார். அதே மாதிரியில் சபையார் அனைவரும் கொண்டுள்ள அதே உணர்வை சபையை நடத்தும் நாங்களும் கொண்டுள்ளோம். ஒரு நீதியான சத்தியத்தை வளர்க்கும் பொறுப்பு நமக்கு இருக்கும் போது சபையார் என வகையில் அனைவரும் மீதும் கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்காகவும் பிதாவின் ஆசீர்வாதத்துக்காகவும் ஜபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில்
ஆமென். Have that same feeling to all who are members of the church and all who might be. So I invoke the blessings of the Lord upon all of you and the blessings of the Father upon all of you as members of the church as we face the responsibility of raising up a righteous posterity in the name of Jesus Christ. Amen.
Thank you, President
Packer. எங்களுக்கு ஒரு தெளிவான தரத்தை ஏற்படுத்தியதற்காக தலைவர் பேக்கர், உங்களுக்கு நன்றி. அச்செய்தி குறித்து குடும்பம் பற்றி தலைப்பில் உலகிற்கு பிற கடனத்தை பயன்படுத்தியது பற்றி அமர்ந்துள்ள கலந்துரையாடலில் பங்கேற்பதை அறிமுகம் படுத்தட்டுமா? 12 அப்போஸ்தலரின் குழுமத்தின் மூப்பர் டாலினேஜ் ஹோக்ஸ், சகோதரி ஜூலி பி பேக் ஒத்தாசை சங்க பொது தலைவி, சகோதரி சூசன் டேனர் இளம் பெண்கள் பொது தலைவி, சகோதரி சேரல் லேண்ட் ஆரம்ப வகுப்பு பொது தலைவி ஆகியோர் நம்மோடு இருப்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுடன் இருக்கவும் நேரிடப்படுவதற்காக இருக்கவும் என் அழைப்புக்கு இந்த தலைவர்கள் அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவரது நித்திய திட்டத்தில் ஆணும் பெண்ணும் பெண்ணுமிடையே திருமணம் முக்கியமானது என்கிற பற்றி உலக அளவு பிரகடனத்தில் ஒரு வாசகம் உள்ளது. சபையில் திருமணம் மற்றும் குடும்பம் பற்றி நாம் பேசும் போது நாம் ஏன் அதை தேவனின் திட்டத்தில் அடிப்படையில் சொல்கிறோம்? ஏன் நாம் நித்தியத்தின் அடிப்படையிலும் முழுமையான இரட்சிப்பின் திட்டத்தின்படி சொல்கிறோம்?
மறுபடியும்
குடும்ப பிரகடனத்திலிருந்து மேற்கோள் காட்டுகின்றன. நாம் பிள்ளைகளின் நித்திய இலக்கு குடும்பம் சிருஷ்டிக்காரன் திட்டத்தில் மையாக இருக்கிறது. திருமணம் மற்றும் பிள்ளைகள் பெற்று வளர்ப்பது பற்றி நமது முடிவுகள் வஞ்சகையிலும் நித்தியத்திலும் முக்கியமானவை. நாம் தேவனின் கட்டளைகளையும் அவரது ஊழியர்களின் போதைகளையும் வழிநடத்தப்பட வேண்டும். பிரசித்தம் பெற்ற கலாச்சாரத்திலும் அரசியல் சீர்திருத்தத்திலும் அல்ல. இந்த முக்கிய ஒளிபரப்பில் சபையின் எல்லா வயது வந்தோரிடம் பேசுவது முக்கிய நோக்கமாகும்.
In this important broadcast.
Good. Thank you.
சகோதரிகளே, நித்திய திட்டம் பற்றி ஏதாவது விமர்சனம் உண்டா? சமுதாய தேவைகளுக்கு பதில் அளிக்கிற மற்றொரு சமூக அமைப்புக்காகவோ பிற நீதிக்காகவோ நாம் ஏன் இல்லை?
உலகம் திருமணத்தை ஒரு ஒப்புக்கொடுத்தலாக பார்ப்பதில்லை. ஆனால் நாம் திருமணத்தை ஒரு மூன்று வழி ஒப்பு கொடுத்தலாக பார்க்கிறோம். கணவர்களும் மனைவிகளும் ஒருவருக்கொருவர் பரலோக பிதாவிடமும் ஒப்பு கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவின் தூய அன்பாகிய தயாளம் இத்திருமண உறவின் பங்காகவும் உள்ளது. தயாளம் நம்மை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இழுப்பது மட்டுமின்றி பரலோக பிதாவினர் அருகிலும் கொண்டு வந்து திருமண உறவிலும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கிறார்கள்.
உங்கள் கைகளால் வரைந்த மூக்கோன்படி திருமணத்தில் தேவனை கண்டு வர முயற்சியில் வீட்டில் பரலோகத்தை கொண்டு வர முயல் நாம் விசேஷ வற்புறுத்தல் செய்கிறோம். அதை செய்ய முயல்கிற இளைஞரோ முதியோரோ இங்குள்ள சகோதர சகோதரிகள் ஏதாவது ஆலோசனை உள்ளதா?
Any counsel for brothers and sisters out there, younger or older, who are still trying to do that?
நித்திய குடும்பம் பற்றி பேசும்போது நாம் பூரணமான குடும்பம் பற்றி பேசவில்லை. ஆனால் பூரணத்துவம் பெற முயன்று நம் பரலோக பிதாவிடம் திரும்பி செல்ல முயலும் குடும்பம் பற்றியே. வாழ்க்கையின் சவால்களால் நம் பரலோக பிதாவுடனும் ஆவியுடனுமான முக்கோணம் பற்றிய கருத்து எனக்கு இவ்வாழ்வில் பரிபூரண குடும்பமாக தெரிகிறது.
இக்காரணத்திலாவது
கைவிடப்பட்ட கணவனால் தனியே விடப்பட்ட அல்லது விதவையான பெண்கள் பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அநேக பெண்கள் பூரண விசுவாசத்துடன் தாங்கள் முத்தரிக்கப்படும் போது முழு திட்டத்துக்கும் ஒப்பு கொடுத்து இப்போது தனியாக உள்ளனர். இவ்விசுவாசமிக்க பெண்களில் அநேகர், நான் இத்திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துள்ளேன், நான் தனிமையில் இருப்பதால் மட்டுமே அதை கைவிட மாட்டேன் என்கின்றனர். நான் இப்போதும் குடும்ப ஜபமும் குடும்ப வேத படிப்பும் குடும்ப இல்ல மாலையும் நடத்துவேன். நாம் இக்குடும்பத்துக்கு கற்பித்து கர்த்தரின் திட்டத்தின் கீழ் அதன் தேவைகளை கவனிப்போம். அந்த தைரியமான பெண்களை கனப்படுத்தி வணங்குகிறேன். அவர்கள் தனிமையாக இருப்பதால் இத்திட்டத்தை கைவிட மாட்டார்கள். நீங்கள் தனிமையில் இருந்தால் இது கடினமே, ஆனாலும் நீங்கள் செய்ய முடியும்.
அது எளிது என கர்த்தர் சொல்லவில்லை, ஆனால் அது இயலும் என அவர் உறுதியளித்துள்ளார்.
இரட்சகரின் திட்டத்தில் குடும்பம்தான் மையமானது என எவ்வாறு அறிகிறீர்கள்? ஒரு நித்திய குடும்பத்தில் பாகமாக இருக்கும் சிலாக்கியத்துக்காக பூலோகத்துக்கு முந்தைய ஜீவியத்தில் பெரிய பிணக்கில் நாம் பங்கேற்றோம் என வெளிப்படுத்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நித்திய குடும்பமே முழுமையான திட்டமாகும். குடும்பம் இத்திட்டத்துக்கு மையமாக இருப்பது பற்றி ஜோசப் ஸ்மித் பெற்ற முதல் போதனைகளில் ஒன்று என்பது ஆறுதலாக இருக்கிறது. பிற அனைத்தும் இதில் சேர்கின்றன.
பரலோகத்தில் தொகுதிகளும் பிணையங்களும் அல்லது நமக்கு தெரியாத பிற அமைப்புகளும் இருக்கலாம். ஆனால் பரலோக குடும்பங்கள் இருக்கும் என நமக்கு தெரியும். பிந்திய ஜீவியம் மற்றும் செலஸ்டியல் ஜீவியம் பற்றி வெளிப்படுத்தலவற்றில் அநேக குடும்பம் அமைப்போ முக்கியம் படுத்துகின்றன. அவ்வாற்று ஆலயம் மற்றும் ஆலய உடன்படிக்கைகளை பற்றி உயர்கொள்கைகளும் வெளிப்படுத்துகின்றன. இது சபையாருக்கு உதவுகிறது எனவும், நாம் இதை பற்றி ஏன் அதிகம் பேசுகிறோம் எனவும், சபையார் இல்லாதவர்களும் உணர்கிறாள் எனவும் நாங்கள் நம்புகிறோம். அதிகாரம், புகழ், சொத்து, பெருமை ஆகிய அந்நியத்தில் நாம் முக்கியப்படுத்துகிற யாவும் அடுத்த வாழ்வில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, ஆனால் குடும்பம் ஏற்படுத்தும். பிள்ளைகளை பெற்று வளர்த்து நேசித்து அவர்கள் இருக்க வேண்டிய எல்லா விதத்திலும் உதவி செய்வது பற்றி கலந்துரையாட போகிறோம். ஆனால் முதலாவது திருமணத்தின் தனிப்பட்ட தன்மைகள் என்பதையாவது. பிள்ளைகளை பிறந்து வளர்க்கப்பட நாம் விருப்பம் சூழ்நிலையில் ஏற்படுத்தும்படி நாம் என்ன செய்யலாம்?
To be born into and raised in.
You said, how do we?
குடும்பத்தை பெற எவ்விதம் தயாராவோம் என்று சொன்னீர்கள். வெற்றி பெற கணவனும் மனைவியும் ஆவிக்குரிய ஆசிவாரமும் தங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் எதை விரும்புகிறார்கள் என்ற இலக்குகளின் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை பெற வேண்டும். மிக எளிய அறிவுரைகளில் ஒன்று ஆதியாகமம் அதிகாரம் 2 உள்ளது. அதில் கர்த்தர், புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் என்று சொல்கிறார். அது தம்பதிகளுக்கு 3 பணிகளை கொடுத்திருக்கிறது. அவர்கள் இருந்த இடத்தை விட்டு விலகி இசைந்து ஒன்றாகி இருக்கிறார்கள். நீங்கள் அந்த 3 கொள்கைகள் பற்றி சிந்தித்தால் அவை கர்த்தருடனான உறவை விருத்தி செய்கிறது.
திருமணம் செய்கிற இளம் தம்பதிக்கு வைப்பதின் போது பலிப்பீடத்தில் எதிராக செய்வது போல் ஒருவர் ஒரு இடம் திரும்ப வேண்டும். பெற்றோரையோ சகோதரர்களையோ நண்பர்களையோ முதலில் பார்க்காமல் தாங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முதலில் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும். ஏனெனில் அந்த முக்கோணத்தில் பரலோக பிதாவின் தலைமை அன்பான அதிகாரம் தவிர்க்க முடியாது. திருமணம் பிரச்சனை இல்லாத இருப்பார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன்.
இந்த ஆரம்ப கதையில், ஆதாம் ஏவாள் பற்றிய முதல் கதையில், ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு கர்த்தர் அவனுக்கு அழகிய உலகத்தை கொடுத்தார். அவர் பூக்களையும் மிருகங்களையும் அற்புத தோட்டத்தையும் சிருஷ்டித்தார்.
But he couldn't progress.
அவனுக்கு ஒரு துணையை உணர்ச்சி பூர்வமாயும் ஆவிக்குரிய விதமாயும் சரீரபூர்வமாயும் எல்லா வகையிலும் அவனுக்கு பொருத்தமான ஒருத்தியை பெறும் வரை ஆதாம் முன்னேற முடியவில்லை. ஒரு நல்ல திருமணம் பெற வேண்டிய தோழமை ஒருவருக்கொருவர் தகுதியாயிருக்கும் என அது சொல்கிறது. அது தோழமை அதிகரிக்க உதவுவது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும்.
What it is we can do to help that companionship progress and
நம் திருமணத்தில் நமக்கு அடிப்படை உள்ளார்ந்த தன்மைகளும் கடமைகளும் நமக்கு உண்டு. ஆனால் அத்தோழமையில் நாம் சுயமற்றவர்களாக இருக்க வேண்டும்.
திருமணத்தில் சுயநலம் தான் ஒரு பெரிய சவால். என் தலைவர் இங்கிலி பேசுவதை கேட்டிருக்கிறேன். என்னுடையது எப்படி இருந்தது என்பதை விட அவ்வளவு நாள் எப்படி இருந்தது என்பதில் சில முயற்சி பற்றி சபைக்கு ஆலோசனை உள்ளது.
To try to say, how has her day been, rather than just how's mine been?
You know, there's
தேவைகள் சந்திக்கப்படுகிறதா என்பது பற்றி இன்று அதிகம் பேசப்படுகிறது.
ஆம், தேவை என்பது மிகப்பெரிய வார்த்தை.
ஒருவரின் தேவையை பற்றி நாம் நினைக்கும் போது நமது தேவைகள் சந்திக்கப்படுகின்றன என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது தேவைகளை நிறைவேற்றுகிற சிறந்த வழி மற்றவரின் தேவையை கவனிப்பதே ஆகும். மிக அருமையான திருமண வாழ்க்கை நடந்த குடும்பத்தில் நான் வளர்ந்தேன். ஆனால் என் தாய் நல்ல திருமண வாழ்க்கை பெற கடின உழைப்பு தேவை என என்னிடம் சொன்னதை நினைவு கூறுகிறேன். உங்கள் திருமண பங்காளியின் ஆசீர்வாதம் பற்றியும் அவரது செயல்கள் பற்றியும் நினைக்காத நாட்கள் இருப்பது இல்லை. இளம் வயது வந்தோர் அடிக்கடி ஆத்ம துணைவரை தேடுகிறேன் என சொல்வதை கேள்விப்படுகிறோம். ஒரு பரிபூரண துணைவர் காலங்காலமாக சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய ஆத்ம துணைவர் இருக்கிறார் என நினைப்பதால் திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரின் ஆசீர்வாதங்களையும் நித்திய குடும்பத்தை உருவாக்குபவரையும் நாடினால் அவர்கள் எதை தேட வேண்டும்?
தங்களுக்கு பரலோகத்திலே முன் நியமிக்கப்பட்டுவதற்காக ஒருவர் காத்திருப்பது குறித்த நான் எப்போதுமே சந்தேகம் அடைந்துள்ளேன். அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். ஆனால் நம்மில் அதிகமானோர் நாம் நேசிக்கிற அதே தரங்களும் கொள்கைகளும் உடைய நம்மோடு நிற்கக்கூடியவரை தேடுகிறோம். உங்களுக்கு தெரியும் வரை காத்திருந்து இதுதான் என்று சொல்வது திருமணத்தை தள்ளி போட்டு சில சமயங்கள் முற்றிலும் நாடுகிறது.
That just postpones marriage and sometimes prevents it altogether.
நான் கல்வியை முடிக்க வேண்டும் அல்லது எனக்கு ஒரு வேலை தேவை அல்லது பணமோ காரோ தேவை போன்ற கூறுவதை எல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமைகள் அதிகாரித்து கொண்டு போகிறது. அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு அன்பு பற்றி ஜேம்ஸ் தூர்பர் சொன்னார். விளக்கத்தை நான் ரசிக்கிறேன். அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றிணைந்து செல்லக்கூடியது அன்பே ஆகும். வாலிபத்திலும் கஷ்டமான நேரத்திலும் உங்களிடம் அதிகம் பணம் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் பிற்காலத்தில் செய்யும் தியாகத்தில் நம்மை இணைத்து இருக்கக்கூடிய அன்புகளை இளம் வயது வந்தோர் தவறவிடக்கூடாது. பரலோக பிதா நம்ம செய்ய வேண்டும் என விரும்புகிறதை நாம் செய்யும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்காகவே செய்வது போல் அவரது வாக்கு தத்துவங்களை சந்தர்ப்பத்தை கர்த்தருக்கு நாம் மறுதளிப்போமாக.
சுவிசேஷத்திலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலும் தங்களுடன் துணை நிற்காத ஒருவரை மனம் புரிய குறைவான தரத்துக்கு சபை தரங்கள் பற்றி குறிப்பிடுகிறேன். அதே சமயம் நாங்கள் ஊக்குவிக்க மாட்டோம். சுவிசேஷத்துக்காக திருமணம் செய்வதும் குடும்பம் பெறுவதும் விசுவாசமாயிருப்பதும் தியாகம் செய்வதும் எப்போதுமே ஆனந்தமானது. அது நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது உயர்ந்த ஆசீர்வாதமாகும்.
நம்மை சுற்றி நடக்கும் அனைத்திலும் சர்வ தேச அளவு இல்லை எனிலும் மிகுந்த பயமா இருக்கிறது. இளம் வயந்து வந்தோரும் வீட்டிலையும் பருவத்திலும் எதிர்காலம் உண்டா எனும் திருமணம் புரியும் வரை உயிரோடு இருக்குமோ என்று கூறுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எப்பொழுதும் கடினமா இருக்கிறது. பயப்படக்கூடிய காரியங்கள் வரலாற்று இல்லாமல் இருந்த காலம் இல்லை. அதாலே நமக்கு சுவிசேஷம் உள்ளது. நடக்கக்கூடியதற்காக சபையில் மட்டுமல்ல நாம் பயந்து வாழ முடியாது. அது நாகரிகம் குறித்து தனிப்பட்ட அல்லது அனைவருடைய பயமாயிருக்கலாம். நாம் சுவிசேஷத்தின்படி வாழ்ந்து விசுவாசத்தை பிரயோகித்து நமது ஜெபங்களுக்கு பதில் பெற்று முன்னேற வேண்டும். இது எப்போதுமே அவ்வாறுதான் நடந்துள்ளது. ஒரு வசனத்தை சுருக்க சொன்னால், கர்த்தரிடம் பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளுகிறது. திருமணம் பற்றி சிந்திக்க இளைஞர்களை சொல்வதை கேட்டிருக்கிறேன். நீங்கள் செய்கிற மற்றும் நான் செய்கிற காரியங்களை பட்டியிட்டால் அதில் வற்றில் நாம் மகிழ்ச்சியாக திருமணம் செய்வோம் என்பதற்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
திருமணம் பட்டியல் இல்லை, பட்டியல் மாறுகிறது. அது தினமும் பொங்கி வழிகிறது. ஜான் மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்டில் ஆதாம் ஏவாளை புகழ்கிறான். அவளது வார்த்தைகளிலும் செயல்களிலும் தினமும் வெளிப்படுகிற ஆயிரம் ஆயிரம் நற்காரியங்கள் அன்பு நிறைந்தவை. நமக்கு அது போன்ற தோழமை இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டுமென அது பற்றி ஏன் மென்மேலும் சிந்திக்க வேண்டும்? உதவ குடும்பத்தில் வேலை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஏனெனில் எல்லாவற்றையும் நீங்கள் மட்டுமே செய்ய முடியாது. இன்று இளம் தம்பதியர் வேலையை பகிர்ந்து செய்வது நாம் முன்பு திருமணம் செய்த போது இருந்ததை விட வித்தியாசமானது. என் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளைகளும் அவர்களது துணைவர்களும் செய்யும் விதம் எங்களை விட வித்தியாசமாயிருக்கிறது. இருப்பினும் செய்து முடிக்கின்றனர். வித்தியாசமாக ஒன்றாக வேலை செய்கிறார்கள். பல விதங்களில் அது நாம் செய்வதை விட நன்றாக இருக்கிறது. அதாவது அது தனிப்பட்ட விஷயம். ஒவ்வொரு தம்பதியும் எவ்வாறு வேலை செய்வார்கள் என திட்டமிட வேண்டும்.
பிறக்கடனம் சம்பவம் தம்பதியை பற்றி பேசுகிறது. நீ கவனிப்பாய் இருப்பாய். பணம் பற்றி பிரச்சனை என்னுடையது என்று நாம் சொல்லவில்லை. மாற்றங்களும் சமநிலையும் இருக்கும். ஆனால் இவற்றில் ஒன்றாக இருக்க வேண்டும். இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறக்கடம் சொல்வது போன்ற இது இப்போது போல் தோன்றுகிறது. முந்திய கருத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் போதைகளின் மீது ஆஸ்திவாரம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி எடுக்கப்படக்கூடும். அது எனக்கு சொல்கிறது, பிறரின் தவறுகளை பற்றி நான் கவலைப்படும் முன் என் தவறுகளை கூறுவது நல்லது. உன் கண்ணில் உத்தரம் இருக்கும் போது அடுத்தவரின் கண்ணில் உள்ள துரும்பை எடுத்து போடு முயலாது என்று இயேசு சொன்னதை வெளிப்படுத்தானது.
என் நண்பர்களில் சிலர் சபைக்கு மனமா மாறியவர்கள். அவர்களது கலாச்சாரத்திலும் குடும்பத்திலும் ஒற்றுமையோ கிறிஸ்து போன்ற உதாரணமோ இல்லை. அது அவர்களது பாரம்பரியத்தில் இல்லை. ஆனால் அவர்கள் சபையில் சேர்ந்து இரட்சகரின் போதனைகளை தழுவியுள்ளனர். அவர்களுக்கு திருமணமான போது அவர்கள் கேட்டார்கள், எங்கள் குடும்பத்தின் கலாச்சாரம் எப்படி இருக்கும்? அவர்கள் கவனமாக பிற்கால பரிஸ்தவான்கள் கலாச்சாரத்தில் இணைய தீர்மானித்தார்கள். அவர்கள் வேதங்களை படித்தனர். அவர்கள் உண்மை என அறிந்ததை உறுதி செய்ய தங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய கோட்பாடுகளை படித்தனர். அவர்கள் தங்கள் குடும்பங்களை கிறிஸ்து போன்ற கொள்கைகளில் மீது கட்டினர். இரட்சகர் என கற்பித்தார். நீங்கள் ஒருவரை ஒருவர் எவ்விதம் நடத்துகிறீர்கள்? நல்ல பண்புகள், பரிவு, மரியாதை.
பிற்கால பரிசுத்தமான கலாச்சாரம் வேலையை பற்றியில் விட மிக நல்ல திருமணம் ஆஸ்திவாரம்.
அவர்களுக்கு திருமணமாகும் போது யார் செய்வது சரி என்பதை விட எது சரியானது என்பதே முக்கியம் என எங்கள் பிள்ளைகளிடம் சொன்னோம். இருவரும் தங்கள் குடும்ப பாரம்பரியங்களை கொண்டு வந்து ஒன்றாக இணையும் போது எது சரி என தீர்மானிக்க அவர்கள் சுவிசேஷ கொள்கைகளை பார்க்க வேண்டும். பின்பு அவர்கள் இருவரின் குடும்பங்களை விட அவர்களது குடும்பம் மிக பலமாக இருக்கும்.
மர்மன் புத்தகத்தின் இரண்டாம் நெப்பின் இரண்டாம் அதிகாரத்தின் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அது வேறாலும் அறிய முடியாது. ஆதாமும் ஏவாலும் செய்த திருமணம் பற்றி அதிகம் கூறப்படுகிறது. தோட்டத்தில் ஆதாமும் ஏவாலும் பிள்ளைகள் இருந்திருக்காது என்பதல்ல தெளிவாகும். உலகில் அதிக பகுதி அதை அறியாது. நமக்கு அது அடிப்படை கோட்பாடு கருத்து, நித்திய திட்டம் பற்றி கருத்து, குடும்பத்தின் மையாஸ்தானம்.
குடும்பம் பற்றிய பிரகடனத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். இது ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளிடமிருந்து வருகிறது. கணவன் மனைவியாக பூமியில் பலுகி பெருக ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த செயலில் உள்ள கட்டளையை குறிப்பிடுகிறது. நாம் இளம் வயது வந்தோராக இருந்த போதும் என் திருமண ஆரம்ப நாட்களில் அப்போஸ்தலர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் போதிக்கப்பட்டவற்றையும் கேட்டிருக்கிறேன். அந்த தொடர் ஆலோசனைகளுக்காக நன்றியுடையவனாயிருக்கிறேன். நாம் பிள்ளைகள் பெற்று கல்வியாவும் ஒரு சேர பெற்று இயலாததாக தோன்றினாலும் நாங்கள் திருமணம் செய்யவிருந்த போது அவர்கள் போதித்தனர். இது இயலாததாக தோன்றினாலும் அது பற்றி ஆச்சரியப்படும் மக்கள் இருக்கின்றனர். அக்கட்டளை செயலில் இருப்பது பற்றி நினைத்திருக்கிறேன். அதற்கு பெரும் விசுவாசமும் அதிக தைரியமும் அடிக்கடி அதிக தியாகமும் தேவைப்படுகிறது என நான் நம்புகிறேன். தனிப்பட்ட வெளிப்படுத்தல் பெற கர்த்தருடன் இணக்கம் தேவைப்படுகிறது. அக்கட்டளை பற்றி தங்கள் தனிப்பட்ட வெளிப்படுத்தல் பெற்ற பிறர் பற்றி தீர்மானம் செய்ய தூய இருதயம் தேவைப்படுகிறது.
So that we are not judgmental of other people who are exercising their faith and having their own personal revelation in regards to that commandment.
I think what Sister
Sagodri Tanadi podu sonnadu meyanadu migavum mukkiyamanadu. Kulandai peradal patri thangal ulaga prakara munniramaigal sabaiyar karuthil kolvadal nam indru aabathil ullom. Kartharin vaakkuthathil viswasam kondu magilchin perunthittathilum vaalkaiyin nokathiyum சார்ந்திருப்பதை விட அடிப்படையான நித்தியமான தீர்மானங்களை கர்த்தரின் சமூகத்தில் ஜெபத்துடன் செய்ய வேண்டியதை அவர்கள் பிற அதிக ஆதாரங்களான தொலைக்காட்சி அல்லது பிரபலமானவர்களின் ஆலோசனைக்கு அல்லது அக்கம் பக்கத்தாரின் கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள்.
And need to be made prayerfully before the Lord.
I think it is an
இது விசுவாசத்தின் பிரச்சனை என நான் எண்ணுகிறேன். உலகில் பல இடங்களில் வீடுகள் குறைவாக உள்ளன. வாழ ஒரு வீடு கூட கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு தம்பதியாக எப்படி பிள்ளைகள் பெறுவீர்கள்? நமக்கு பணமோ பிற வழிகளோ இருப்பதால் பிள்ளைகள் பெறுவது இல்லை. நாம் விசுவாசத்துடன் பிள்ளைகள் பெறுகிறோம். திட்டப்படி கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நாடும் மனோநிலை அற்புதங்களை ஏற்படுத்தும். வீடு கிடைக்காவிட்டால் வழி திறக்கும். தசம பாகம் செலுத்துதல் போல இதுவும் விசுவாசத்தின் காரியம்தான். நீங்கள் பணத்தால் தசம பாகம் செலுத்துவதில்லை, பணத்தால் பிள்ளை பெற்றுக் கொள்ளாதீர்கள்.
Much like paying tithing is a matter of faith. You don't pay tithing with money. You don't have children with money.
We can add
பொது அதிகாரிகளாகவும் பொது ஆளுவர்களாகவும் இருப்பதால் நாங்கள் பொதுவான கொள்கைகளை போதிக்கிறோம்.
தனிப்பட்ட அனுபவத்தினால் நாம் விசுவாசத்தில் நடந்தால் வழி திறக்கப்படும் என்ற சொற்றொடரை நான் விரும்புகிறேன். நாங்கள் திருமணமான புதிதில் என் கணவரின் தகப்பனார் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து சொன்னார், சுவிசேஷத்தின் கொள்கைகளை பின்பற்றுங்கள். இத்திருமணத்தில் நீ அறிய வேண்டியதை அறிந்து கொண்டு விசுவாசத்தில் நட, அப்போது உனக்கு தெரியாத வழிகள் திறக்கும். விசுவாசத்தில் நடப்பதென்பது தாறுமாறாக நடப்பதாகாது. நாம் ஞானமாக இருந்து கடினமாக உழைத்து தசமமாகம் செலுத்த மனதாயிருந்து ஆசைகளை கட்டுப்படுத்தவும் வேண்டும். ஆனால் நாங்கள் பார்த்திராத வழிகள் திறந்தன. விசுவாசத்துடன் நடக்கும் எவருக்கும் அது உண்மையான கொள்கை என நான் நம்புகிறேன்.
For anyone who walks by faith. You talked about
பிள்ளைகள் பெற உழைக்க மனதாயிருப்பது பற்றி பேசினீர்கள். நாம் அதை பற்றி பயப்படக்கூடாது, ஏனெனில் கடினமாக உழைப்பதும் நாம் யார் என காட்டுகிற எதையும் செய்ய மனதாயிருப்பது தேவைப்படுகிறது. நாம் யார் என்பதை தியாகம் காட்டுகிறது. பிள்ளைகள் பெறுவதால் வருகிற ஆனந்தம் பற்றி நான் சாட்சியளிக்க விரும்புகிறேன். இது தேவனிடம் இருந்து வரும் கட்டளை மட்டுமல்ல, ஆனால் மாபெரும் வாக்கு தத்துவம் செய்யப்பட்ட ஆசீர்வாதங்கள் உள்ளன.
ஜனங்களோ கேட்டுக்கொண்டிருக்கிற உலகின் பல பங்குகளில் பிள்ளைகள் பெறும் ஆலோசனைகளை மறக்கப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு பிள்ளை பெறுவது போதுமானது என்று கருத்து, அதிகம் பெறுவது முட்டாள்தனமோ தேசபக்தி இன்மையோ ஆகாது.
சுவிசேஷத்தின்
திட்டத்துக்கு எதிரான ஏராளமான கருத்துகள் உலகில் உள்ளன. தகப்பனாகிய லெக்கி சொன்னான், எல்லாவற்றிலும் எதிர்ப்பு இருக்க வேண்டும். நாம் சரியானது என அறிந்ததை செய்யும் போதெல்லாம் பாராட்டப்பட்ட எதிர்பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
பல தம்பதியர் பிள்ளைகள் பெற விரும்புகின்றனர், அதில் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. பிள்ளைகள் பெறாமல் இருப்பது சவால் அல்ல, நாம் கேட்டு ஆதரளிக்க வேண்டும். இது தேவனால் கொடுக்கப்பட்ட வாஞ்சை என்பதால் அவர்கள் நீதியாயிருந்தால் தனியாக இருக்கும் சகோதரிகள் மற்றும் தம்பதியரின் பிள்ளை பெறும் ஆசை வீணாகாது. இது அவர்கள் தன்னை பற்றியும் பரலோகத்தில் பெற்ற பயிற்சி பற்றியும் குறிப்பிடுகிறது. அந்த ஏக்கம் மாறாவிட்டாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
எந்த ஏக்கம் இறுதி நியாய தீர்ப்பில் கருத்தில் கொள்ளப்படும் கோட்டுப்பாடு உடன்படிக்கையில் 137 பக்கத்தில் 9 வசனம் மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாகும். அதில் நாம் கர்த்தர் நமது கிருமைகளின்படியும் நமது இருதயத்தின் வஞ்சனைப்படியும் நியாய தீர்ப்பான என சொல்லப்படும். பிள்ளைகளை பெறுவோம், அவர்களை வளர்த்து நித்திய முன்னேற்றத்தில் தொடர்பும் உள்ள கட்டளைகளையும் அழைப்பையும் பற்றி பேசுவோம். பிள்ளை பெறுவது மட்டுமல்ல, அவர்களை ரட்சிக்கும் நோக்கில் அவர்களால் பெறுவதும் கர்த்தரின் கட்டளை என்பதால் அவை தொடர்படல. நாம் இதை பற்றி பேசும் போது குடும்பம் முதல் வருவது என்பது என்ன? நாம் அதை சொல்லுகிறோம், நம்புகிறோம், ஆனால் அதன் அர்த்தம் என்ன? நில் மகிஸ்வேல் சொன்னான் உருவகத்தை சொல்ல உங்கள் கண்ணாடியை பயன்படுத்த விரும்புகிறேன். நாம் எதை பார்த்தாலும் அந்த செய்தியை பார்க்கும்படிக்கு நாம் கண்ணாடியின் உட்பக்கம் ஏதாவது எழுதலாம் என அவர் சொன்னார். நாம் கண்ணாடியில் எழுதியுள்ள குடும்பம் எப்படி தாங்கள் நேரத்தை செலவிடும் தொகுதி எவ்வாறு நிகழ்ச்சிகளை பட்டியலிடும் என்பது பற்றி முடிவுகளை பார்க்க கண்ணாடி அணியும் போது குடும்பம் முதல் வருகிறது என பார்க்கிறோம். பிரசாங்கிகளில் உள்ள வரியை நான் ரசிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. நமக்கு அதிக நேரமாயிருக்கிறது, ஆனால் நம்மிடம் அதே மனம் இருக்கிறது. நாம் மண்ணுரிமைப்படி பணி செய்தால் நாம் முதலில் குடும்பத்தை கட்டி நட்பட்டலாம். குடும்பத்தை பற்றி முதலில் நாம் பேசும் போது குடும்பம் ஜெபம், குடும்பம் இல்ல மாலை, குடும்பம் வேத படிப்பு, நமது பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில் நித்திய விளைவுகள் ஏற்படுத்துவற்றை நடத்த நேரம் ஒதுக்கும் கருத்துக்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். என் தொடக்கப்பள்ளியில் மாதிரி என்ற வார்த்தையை திரும்ப பார்ப்போம். நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளும் சில காரியங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குடும்பம் வேத படிப்புக்கும் ஜெபம் குடும்பம் இல்லை மாலை போன்ற அனைவரும் புரிந்து கொண்டது போல் நம்பி நாம் பேசுகிற ஆனால் குடும்ப மாதிரியால் பகுதியாக வேண்டியவற்றை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அவற்றை ஸ்தாபிக்க முயற்சி செய்வதில் சில சமயங்களில் பூரணமற்ற தன்மையை உணர்கிறோம், ஆனால் அவற்றில் நாம் முற்றிலும் பூரணமுள்ளவர்கள் என்று உணராத போதும் நமது பிள்ளைகள் அதில் தொடர்வதை பார்க்கும் போது அது நிறைவானதாயும் இருக்கிறது. ஏற்கனவே வீட்டில் கற்றுக்கொள்ளாத எதையும் அவர் சபையில் கற்கவில்லை என தன் தகப்பனின் இறுதி சடங்கில் என் கணவர் சொன்னார். அவரது பெற்றோருக்கு பெரிய குடும்பத்தின் பெற்றோருக்கு செலுத்தும் அஞ்சலி ஆகும். சில சமயங்களில் பிள்ளைகள் பெற்றோரின் படுக்கை அருகில் கூடுவார்கள். அப்பா படுக்கை அறையின் ஜன்னல் திரையை இழுத்து அதிலுள்ள ரட்சிப்பின் திட்டம் வரையப்பட்டதை இழுப்பார். அவர் சொன்னார், எங்கள் பெற்றோரின் படுக்கை அறையில் ஒன்றாக அமர்ந்து ரட்சிப்பின் திட்டத்தை கற்றுக்கொண்டோம். இன்று உலகம் சிபாரசு செய்யும் நிகழ்ச்சிகள் எங்களுக்கு தேவைப்படவில்லை, ஏனெனில் நாங்கள் வீட்டின் பின்பகுதியில் சென்று குடும்பமாக விளையாடுவோம். ஒன்றாக இருக்கவும் கற்பிக்கவும் நினைவுகளை உருவாக்கவும் இக்குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தன.
நாங்கள் சாப்பிடும் போது தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது என எங்கள் குடும்பத்தில் ஒரு சட்டம் இருந்தது. ஏனெனில் இந்நேரம் உரையாட கூடுகிற நேரமாகும். இன்று என்ன செய்தீர்கள்? உன்னை எது தொந்தரவு செய்கிறது? நாங்கள் உனக்கு எப்படி உதவ முடியும்? செய்தி ஒளிபரப்பு இருந்தால் உரையாடலை நடைபெறாது. இரவு உணவுக்காக நாங்கள் அனைவரும் வீட்டில் இருப்போம். எங்கள் சூழ்நிலை காரணமாக காலை உணவு நேரத்தில் இதை செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் ஒன்றாயிருக்கிற ஒரே உணவு வேலை இருந்தது. அது எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் நல்லதாக இருந்தது.
நாங்கள் அது போன்ற உரையாடல் அனுபவங்களை பெற்று எங்களை ஒன்று இணைத்தோம். உரையாடல் ஒன்றிணைப்பதும் தகவல் பெறுவது மட்டுமல்ல, வேடிக்கையானதாயும் இருந்தது. நீங்கள் ஒன்றாக சிரித்து இனிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் குடும்ப ஜபத்தை காலை உணவு மற்றும் இரவு உணவின் போதும் நடத்தினோம், ஏனெனில் அந்த உணவு நேரங்களில் மட்டுமே ஒன்றாயிருப்போம். உரையாடல்கள் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரே வழி குடும்ப ஜபம்தான். சில சமயங்களில் அறுவை சிகிச்சை செய்து கொள்கிற பாட்டிக்காக என் கணவர் ஜெபிப்பார். பிள்ளைகளுக்கு அது தெரியாது. அல்லது ஒரு பூமி அதிர்ச்சியினால் கஷ்டப்படுகிற உலகத்தில் உள்ள ஒருவருக்காக ஜெபிப்பார். பின்பு இத்தலைப்புகள் பற்றி பேசுவோம். நான் ஒரு பெரிய குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். அதாவது அங்கு அநேக அபிப்பிராயங்களும் வேலைகளும் உண்டு. என் பெற்றோர் கற்பிக்க குடும்ப இல்ல மாலையை பயன்படுத்தினர். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் லவ் அட் ஹோம் பாடினோம். ஒவ்வொரு வாரமும் பாடுவது களைப்படைய செய்வதாயிருப்பதாக விடலை பருவத்தில் நினைத்ததை நினைவு கூறுகிறேன்.
சில சமயங்கள் பாடல்கள் பல்லை கடித்துக் கொண்டு பாடப்பட்டன, கண்டித்து சொல்லப்பட பாடப்பட்டது.
சில சமயங்களில் அம்மாவின் பற்கள் கடிக்கப்பட்டிருக்கும். எனவே செயல்படுத்தப்படுவதை விட நம்பிக்கையாக இருந்தது. எல்லா வாரமும் அப்பா சொல்வார், இப்போது நாம் தொடக்க பாடல் லவ் அட் ஹோம் பாடுவோம். நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து கேள்வி கேட்கிற வயதில் என் அப்பாவிடம் கேட்டேன், நாம் ஏன் இதை ஒவ்வொரு வாரமும் பாட வேண்டும்? பாடல் புத்தகத்தில் நிறைய நல்ல பாடங்கள் உள்ளன. என்னை அவர் கோபமாக பார்த்து சொல்வார், நீ முதல் பாடத்தை படித்த பின்பு நான் இரண்டாம் பாடத்தை கற்பிக்கிறேன். இரண்டாம் பாடம் எது என எனக்கு தெரியாது. நாங்கள் அதற்கு செல்லவே இல்லை. பல வருடங்களாக நாங்கள் அதை செய்யும் போது நான் எவ்விதத்திலும் ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டியுள்ளது. என் பெற்றோர் எல்லாவற்றையும் பற்றி பேச முடியவில்லை. அதை தொடங்கினால் அது செயல்படும் என்று அவர்களுக்கு தெரியும். 6 வயதுக்கு கீழுள்ள 4 பிள்ளைகள் உடைய ஒரு அற்புதமான இளம் தாயினிடம் சொன்னார், தினசரி காலையில் குடும்ப வேத வாசிப்புக்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் அது இயலவில்லை. யாரோ ஒருவர் எப்போதும் அழுது கொண்டிருக்கிறார், அவர்கள் கவனிப்பதில்லை. நான் சொன்னேன், இதை செய்ய எவ்வளவு நாளாக முயற்சி செய்கிறீர்கள்? அவர் சொன்னார், தினமும் 10 நிமிடம் வாசிக்க இலக்கு வைக்கிறோம். நான் சொன்னேன், உங்களுடன் இருப்பவர்கள் வாசிக்க நீங்கள் 8 நிமிடம் அதிகமாக எடுத்துள்ளீர்கள். அவர் அந்த முயற்சியை விட்டுவிட்டு தன் உடன் இருப்பவர்களுக்கு ஏற்ப மாற வேண்டியிருந்தது. ஆதாம் ஏவாளின் படத்தை காட்டி அதை பற்றி பேசி தொடங்கலாம். 2 வயது பிள்ளைக்கு வேதங்கள் வாசிக்க உதவுதீர்கள். பிறரை நியாய தீர்ப்பு பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஜனங்களை பார்க்கிறோம், காரியங்கள் நாம் பார்ப்பது போல இருப்பதில்லை. என் பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தபோது எங்கள் குடும்பம் பெரிதாக இருந்தது. என் கணவர் 1000 இருந்தார் என்பதை நினைக்கிறேன். நான் அவர்களை ஞாயிற்றுக்கிழமை காலை சபைக்கு கொண்டு செல்ல சனிக்கிழமை முழுவதும் ஞாயிறு காலையிலும் உழைப்பேன். அவர்களை நான் விரைவில் கொண்டு சேர்க்க வேண்டும், அல்லது நாங்கள் அங்கு செல்வதே கஷ்டமாகும். கூட்டம் ஆரம்பிக்கும் முன்பு அவர்களை அங்கு கூட்டிச் சென்று 2ம் வரிசையில் நடு இருக்கைகளில் பிடித்துக் கொள்வோம். ஒரு நாள் ஒரு சகோதரி குனிந்து என்னிடம் சொன்னார், சகோதரி லாண்ட், என் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளைப் போல் நல்லவர்களாக இருந்தால், உங்களைப் போல எனக்கு எளிதாக இருந்தால், நானும் பெரிய குடும்பத்தை பெறுவேன். நான் அழ ஆரம்பித்து கூட்டம் முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். என்ன தவறு நடந்தது என்று கேட்பது போல் என் கணவர் பார்த்து கொண்டே இருந்தார். நான் விரக்தியடைந்தேன், ஏனெனில் அது எளிதல்ல. நான் ஒருவரை ஒருவர் கடினமாக அல்லது நியாயமில்லாமல் நியாயம் தீர்க்க முயல்கிறோம்.
அன்பில்லாமல்
பிறரின் சூழ்நிலையை நாம் அறிவதில்லை. நாம் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும்.
இக்கொட்டுப்பாடுக்கு கொள்கைக்கும் இசைந்திருங்கள். நமக்கு தெரிந்த சிறந்த வழியில் இம்மாலை மலை மீது ஏறி போகிறோம். சில சமயங்களில் இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும். குடும்பம் பிறக்கடனும் தகப்பன்மார் தலைமை தாங்க செல்கிறது. தகப்பனார் குடும்பம் ஜெபத்துக்காக குடும்பத்தாரை அழைக்க வேண்டும். குடும்பம் இல்ல மாலை நடப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சில சமயம் அம்மாவை திட்டமிட சொல்லலாம், அவர் அப்பாவை விட இதற்கு மிக சிறந்தவர். ஆனால் கர்த்தர் தகப்பனை பொறுப்பாக்குகிறார். அதனால் நாம் குடும்பம் பிற்கடனத்தில் தகப்பன்மார் தலைமை தாங்க வேண்டும் என்கிறார். அநேக சக்திகள் ஜனங்களை வீட்டுக்கு வெளியே கொண்டு செல்லும் என்ற பழைய கூற்றுடன் பொருத்தம். தகப்பனை விசேஷமாக வீட்டுக்கு கொண்டு வர முயல்வது மற்றொரு உதாரணம்.
தகப்பன் தலைமை ஏற்று குடும்பத்தை சேர்க்கிறான், தாய்மார் அதற்கு உதவ வேண்டும். அது நல்ல அனுபவமாயிருக்க தங்கள் குடும்பத்தை கூட்டி சேர்க்க செய்து வழிவகுக்க வேண்டும். குடும்பம் தேவனால் நியமிக்கப்பட்டது. அதில் நீங்கள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என அறியும் போது நீங்கள் ஒன்றாக அது நடக்க திட்டமிடுங்கள். நீங்கள் இது நடக்க ஒன்றாக உதவுங்கள். பிள்ளைகள் இணங்க வேண்டும். விடலை பருவத்தினரும் இணங்க வேண்டும். சில சமயம் அவர்கள் இணங்குகிறார்கள். குடும்பம் பற்றிய எல்லா கொள்கைகளும் ஆலயத்துக்கு வழிநடத்த வேண்டும். நம் குடும்பம் ஏற்கனவே ஆலயம் சென்றிருந்தாலும், ஆலயத்தில் குடும்பம் நுழையும் என்று நம்புவர்களாயிருந்தாலும், நம் வாழ்வில் ஆலயம் ஒரு சிறந்த ஆசீர்வாதமாகும். சத்தியம் பற்றிய மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றிய இக்கொள்கைகள் ஆலயத்துக்கு தொடர்புடையவை, ஏனெனில் அங்குதான் நித்திய குடும்பங்களாயிருக்கிறோம். மூப்பர் பேலட் சொன்னார், தெளிவாக அருமையான பிள்ளைகளுக்கு பொறுப்பானவர்கள் மகத்தான பொறுப்பளிக்கப்பட்டுள்ளனர். அன்புடனும் அதிக விசுவாசத்துடனும் அவர்கள் யாரென புரிந்து கொண்டும் இன்றைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள தேவனால் நிதியமைக்கப்பட்டவர்கள் நாமே. பெற்றோராக நாம் செய்ய வேண்டிய யாவற்றையும் அது சொல்கிறது.
இப்போதைக்கு முழுமையான குடும்பம் இல்லாத தாத்தா பாட்டிகள் அத்தைமார் மாமாமார்கள் ஆகிய குடும்பங்களுக்கு உதவக்கூடிய பிறர் பற்றி நாம் ஏன் பேசக்கூடாது? நாம் அந்த தரத்துக்கு கோட்டுப்பாடுக்கும் ஒப்பு கொடுக்க முடியும். குடும்பத்தில் நாம் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம் என்பது பற்றி எந்த விமர்சனமும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது.
Families broadly defined pitch in how we make we take an interest.
I would hate to think
யாரிடமிருந்தும் நாம் உதவி பெறவில்லை என நினைப்பதை ஒரு தாய் என்ற முறையில் வெறுக்கிறேன். நல்ல மனுஷருக்காக நான் நன்றியுடையவளாக இருக்கிறேன். ஆசிரியர்கள், அக்கம் பக்கத்தார், நண்பர்கள், பிற உறவினர்கள், என் பிள்ளைகளிடம் செல்வாக்கு ஏற்படுத்தியவர்கள், பிள்ளைகளுக்கு ஜனங்கள் பல வழிகளில் உதவுகிறார்கள். அதற்காக நான் நன்றியுடையவளாக இருக்கிறேன். நாம் அவர்களுக்கு கற்பிக்கிற முயல்கிறவற்றுக்கு இது ஒரு கூடுதல் சாட்சியாகும். சில சமயங்களில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் செல்வாக்கு ஏற்படுத்த முடிவதில்லை, ஆனால் பிற யாருக்காவது இயலும். என் பிள்ளைகள் சிலர் அயல் நாடுகளில் வாழ்ந்திருக்கின்றனர். என் இளைய மகள் ஸ்பெயினில் தன் கணவருடன் வசிக்கிறாள். தன் முதல் குழந்தையை அங்கு பெற்றாள். அவள் பாட்டியிடமிருந்து வெகு தூரத்தில் இருந்தார். நான் அவள் மீது அக்கறையுடையலாயிருந்தேன். ஆனால் அங்குள்ள அற்புதமான பரிசுவான்கள் அவளது குடும்பம். அவர்கள் அவளுக்கு உதவி செய்து அவளையும் குழந்தையையும் நேசிக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் கவனிப்புக்கும் அவளது வாழ்வில் அவர்களது செல்வாக்காகவும் நான் மிகவும் நன்றியுடையவளாயிருக்கிறேன்.
என் அப்பா என் 8th பிறந்த நாளுக்கு சிறிது முன்பு மறித்தார். தாயால் வளர்க்கப்பட்டேன். தாத்தா பாட்டிகள் அத்தைகள் மாமாக்கள் மற்றும் ஒன்றுவிட சகோதரிகள் செல்வாக்கை நான் அறிவேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வெளிய உறவினர்களின் ஆதரவை பார்த்து மகிழ்கிறேன். உலகின் பல பகுதிகளில் உறவினர்கள் கூடிய குடும்பம் அமைப்பு விட அமெரிக்காவை விட பலமாக இருக்கிறது. வட அமெரிக்காவில் உள்ள இனிய அங்கத்தினர்களுக்கு உறவினர் அடங்கிய குடும்பத்தை பலம் படுத்துவதை உறுதி செய்யுங்கள்.
Is functioning better than it is in North America.
There's also the
தொகுதி குடும்பமும் உள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் பல்வேறு அனுபவங்களும் சவால்களும் உள்ளன. சில பெண்கள் பிள்ளை பெற முடியும், சிலர் மனம் செய்து கொள்வர், சிலர் விதவையாக விடுவர். சில பெண்களே அதிகம் பிள்ளைகளை பெற இயலும். தொகுதி குடும்பத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஆதரவளிக்க வேண்டும். பெரிய குடும்பம் பெறுவது ஒரு சவாலாகும். இன்னொரு பிள்ளை பெற நீ பைத்தியமா என எந்த சபையாரும் கேட்பதில்லை. ஆனால் உற்சாகமாய் சொல்வார்கள், நான் உனக்கு ஆதரவளிப்பேன், ஊக்குவிக்கவும் உதவவும் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன்.
பிள்ளைகளை பெறுவதில் சில பிற்கால பரிசுத்தவான்கள் பிற பிற்கால பரிசுத்தவான்களை கிண்டல் செய்வதாக கூறப்படுகிறது. திருமணமான புதுதில் என் மனைவி ஜூன் தான் 5வது குழந்தையுடன் கருவியற்றிருந்தாள். தொகுதியில் ஒரு மிகவும் அவருடைய பெண் சொன்னார், நீ என்ன செய்ய முயல்கிறாய், நீ மட்டுமே உலகில் ஜனத்தொகத்தை கூட்டப் போகிறாயா? அவர் பதிலளித்த போது நான் பெருமைப்பட்டேன், இதை நான் நன்கு செய்ய வேறு யாரும் இருப்பதாக நான் எண்ணவில்லை. உடல் நலம் பெற்றும் பொருள் சம்பந்தப்பட்ட பிற பிரச்சனைகளில் உள்ள நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் பணத்தையோ சமூக கலாச்சார பிரச்சனையோ பற்றி பேசவில்லை. நாம் சட்டபூர்வ சுவிசேஷ சம்பந்தப்பட்டவற்றை பற்றி பேசுகிறோம். நியாய தீர்க்கக்கூடாது என்பதற்கான முழு காரணங்கள் இவையே. நாம் கற்பிக்கிறோம், ஊக்குவிக்கிறோம், ஆதரிக்கிறோம். சுவிசேஷத்தின் படி தாங்கள் இலக்கை அடைய நாம் ஜனங்களை ஊக்குவிக்கிறோம்.
குழந்தைகள் வளர்ப்பு பற்றிய விஷயத்தில் தங்களை பற்றியோ மோசமாக நினைக்கிறவர்கள் பார்வையாளர்களிடையே உள்ளார்கள். தரம் மற்றும் அன்றாட வாழ்வின் நிஜத்துக்கு இடையேயான வித்தியாசம் சில சமயங்களில் பெரிதாய் தோன்றும். ஒரு தாயாக அல்லது தகப்பனாக இருப்பது ஒரு நித்திய பொறுப்பு ஆகும். நித்திய அழைப்பு எந்த அழைப்புடனும் ஒரு பொறுப்புடன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். நாம் நமது பிள்ளைகளை வளர்க்கும் போது நமக்கு அந்த ஆவி நமக்கு வேண்டும். நாம் நம் பிள்ளைகளை வளர்க்கும் போது எலிசாவை போல அதன் இருமடங்கு நமக்கு தேவை. நாம் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். இவர்கள் பரலோக பிதாவின் ஆவி குழந்தைகள். அந்த ஆவியின் இரு மடங்காய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
சிலர் பிறரை விட கடினமானவர்கள். பெற்றோர் கவனம் அல்லது சில அடிப்படை முடிவுகளில் எல்லா பிள்ளைகளும் சமமாக நடத்துவது என்பது எதுவும் இல்லை. சொத்தை பிரிப்பதில் நாம் சமமாக பிரிக்கலாம், ஆனால் நேரத்தை சமமாக பிரிக்க முடியாது. ஏனெனில் தேவைகள் வித்தியாசப்படுகின்றன.
நான் வீட்டிலேயே இந்த உதாரணத்தை பார்த்துள்ளேன். என் மூத்த சகோதரியாக 10 பேரிலும் மூத்தவள் 2 வயதில் செவித்திறனை இழந்தாள். என் அம்மாவால் இப்பிள்ளையுடன் 10 நிமிடம் செலவிடுவேன், இந்த பிள்ளையுடன் 10 நிமிடம் செலவிடுவேன் என்று சொல்ல முடியாது. நீண்ட காலமாக அந்த மகள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டாள். முத்தரிக்கப்பட்ட நித்திய குடும்பத்துக்கு உதவியும் வல்லமையும் ஆலயத்திலிருந்து வருகிறது. ஒரு பிணைய தலைவர் மற்றும் ஆயர் போலவே திறவுகோள்களும் அதிகாரமும் வல்லமையும் ஒரு பிணையத்தையோ தொகுதியையோ நடத்த கொடுக்கப்படுவது போலவே ஆலயத்தில் பெற்றோர் கஷ்டங்களை போக்க பதில் பெறவும் வெளிப்படுத்தல் பெறவும் வல்லமை கொடுக்கப்படுகின்றது.
தேவன் தன் பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார் என்று உணர்வது அந்த தரிசனத்தின் பகுதி ஆகும். அவர்கள் தேர்வுகள் செய்து பொறுப்பு பெறும் போது நிறைவான சமயம் வருகிறது. தாங்கள் பிள்ளைகளை செய்த எல்லா முடிவுகளுக்கும் பெற்றோர் குற்ற உணர்வு பெறுவது துரிஷ்ட சமானது. ஒரு ஒருபோதும் விட்டுவிடுவதில்லை. சரியான கொள்கைகளை கற்பிப்பதற்கு நாம் பொறுப்பு. அன்புடன் வற்புறுத்தலும் நம்மால் இயன்றது எல்லாவற்றையும் செய்யலாம். குடும்பங்களுக்கு சபை அதிகாரிகளுக்கும் இவை ஆசாரியத்துவம் கொள்கைகள். ஜெபியுங்கள், முயற்சி செய்யுங்கள். ஆனால் அப்பெரிய குற்ற உணர்ச்சியை தூக்கி எறியுங்கள். அந்த தேர்வு செய்யும் வல்லமை கொடுக்கப்பட்டவர்களே தவறான தேர்வுகள் செய்கிறார்கள். சில சமயங்கள் ஜனங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரே வழி ஒரே தேர்வு செய்து அதன் விளைவுகளை பார்ப்பது தான். பின் நாம் நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியில் அற்புதமான வல்லமையை நாம் சார்ந்திருக்கிறோம். கர்த்தரின் பாவ நிவர்த்தியின் வல்லமையால் மன்னிக்கப்பட முடியாத நாம் சொந்த எந்த மூலமும் இல்லை.
We've used a lot of words in how we should teach our children and the things that we need to do in our homes, but I think we just simply have to love one another. I've heard this statement that there's nothing greater a father can give to his children than to love their mother, and it's the same for each member of the family, to really look for ways to show and say and express that love.
It seems to me
சபையில் எவ்வளவு உள்ளதோ இயன்றவரை வீட்டிலே அப்படியே இருக்க வேண்டுகிறோம் என்று அழைக்கிறோம். அண்மையின் என் மனைவியின் தகப்பனார் மறைத்தார். தகப்பனார் மரணத்துக்காக ஒரு மகள் எவ்வளவு துக்கம் அடைவாளோ அவ்வளவு துக்கம் அடைந்தாள். என் மனைவி அவள் சொன்னால் அவர் என்னை மிகவும் நேசித்தார். என்னை என்னை படுக்கையில் அணைத்துக் கொண்டு பாடாமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. தகப்பனார் வீட்டில் இருப்பது பற்றி ஒன்று சொல்கிறேன். டைப்பர் பற்றி ஆராதனையின் பொது பிள்ளைகள் வெளியே எடுத்து செல்வது போன்றவற்றை விட எதுவும் செய்யாத என்னை விட அதிகம் செய்கிற என் பையன்களை நான்
பாராட்டுகின்றேன்.
You know, I think there's a great
உலகில் ஒரு பெரிய சக்தி நம்மை வீட்டிலிருந்து வெளியே இழுக்கவும் தேவையான காரியங்களிலிருந்து தள்ள முயல்கிறது. சில சமயங்களில் அதிகம் பெறுவதும் குறைவாக பெறுவதும் குடும்பங்களை திசை திருப்புகிறது. இவையாவும் பொருட்கள் சம்பந்தப்பட்டவையே. நமது முன்னுரிமைகள் பற்றி கவனமாக பார்க்க வேண்டும். நாம் மிகவும் சுறுசுறுப்பாய் இருக்கிறோமா? அதிகமாய் செய்ய முயல்கிறோமா? நமது பிள்ளைகளின் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடியவற்றை தேட வேண்டும். ஆவிக்குரியவற்றை விட்டுவிடக் கூடாது.
I don't think it takes a lot.
திட்டத்தை பின்பற்ற அதிக செயலும் நேரமும் ஆவதில்லை. எளிய வழிகளில் செய்யலாம். ஒரு நல்ல சூழலை உருவாக்குவது மிகவும் முக்கியம். நாம் அடிக்கடி காரியங்களை வேலைகள் அல்லது சாதனங்கள் அல்லது பொருட்கள் அல்லது பட்டியல் கணக்கில் பார்க்கிறோம். ஆனால் போஷிப்பது என்றால் வளர செய்ய உதவுவதாகும். மிக காய்ந்த, மிக குளிரான அல்லது மிக கடினமான தரையில் எதுவும் வளர முடியாது. பெற்றோரின் பணி ஆவியுடன் வளரக்கூடிய சூழ்நிலையை பராமரித்தல் மற்றும் அங்கு விசுவாசமும் நம்பிக்கையும் தயாளமும் இருக்கும். நாம் மெக்சிகோவில் ஒரு எளிய வீட்டில் ஒரு அற்புதமான தாயை பார்த்தேன். தோட்டம் போட அவளிடம் நிலமில்லை. ஆனால் சிறு மற்றும் முற்றும் இருந்தது. அந்த சுவற்றில் தோட்டத்தை வரைந்திருந்தாள். பூக்கள், மரங்கள் மற்றும் நீருடன் தன் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ஒரு சூழலை உருவாக்க அவள் விரும்பினாள். வளருவதை நினைத்து பார்க்க அவளது குடும்பத்துக்கு ஒரு இடத்தை அமைப்பது என்ன அழகான சிந்தனை.
She had to have a place for her family to have a vision of that.
My mother used to
Intai pull back sonna vaarthaigalai rasithaar. Naan en pillaigalai en mulu irudhiyathodum nesikkiren. Aanal avargalai en mulu nerathodum nesikka mudiyadhu. குடும்பத்துக்காக சம்பதிப்பரமான பின்பு அவர் கிடைத்த குறைந்த நேரத்தில் கவனமாக இருந்தார். நாங்கள் ஒன்றாக இருக்க கிடைத்த சிலக்கியத்துக்காக அக்குறைந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்பதில் கவனமாயிருந்தார். வேலைகளை ஒன்றாக செய்வதை விரும்பினார். அம்மா எப்பொழுதும் கார் நிறுத்தமிடத்தை சுத்தம் செய்ய திட்டமிடுவார். அந்த நேரத்தில் நான் அனுபவித்ததை விட அதை மிக விரும்பி திரும்பி பார்க்கிறேன். தாங்கள் பெற்றோருடன் பிள்ளைகளை வேலை செய்வதில் பெற்றோர் பொறுப்பை மிக முக்கியமாக செய்தார் என உணர்ந்துகிறேன். சில நகர சமயத்தில் அதை செய்வது கடினம். உலகின் சில பகுதிகளில் கணவன், மனைவி மற்றும் பிள்ளைகள் வயல்களில் ஒன்றாக வேலை செய்வதில் பிரச்சினை இருப்பதில்லை. ஆனால் அக்கொள்கைகள் நல்லது, நமக்கு மிக முக்கியமானது.
உலகம் முழுவதும் குடும்பங்களும் குடும்ப சூழ்நிலைகளும் வித்தியாசமாக இருப்பதால் நாம் கொள்கைகளை பார்க்க வேண்டும். நம் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது மற்றும் உறவை எப்படி காட்டுவது என்று அறிய அன்பு, சுயநலமின்மை, மன்னித்தல் மற்றும் சேவை ஆகிய அடிப்படை கொள்கைகளுக்கு நாம் செல்ல வேண்டும்.
குடும்பம் பிறக்கடனம் இக்கொள்கைகளை நமக்கு கொடுக்குகிறது. தெய்வீக அமைப்பின்படி தகப்பன்மார் அன்பிலும் நீதியிலும் தங்கள் குடும்பங்களுக்கு தலைமை தாங்கி வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுக்கவும், குடும்பங்களில் பாதுகாப்பு பொறுப்பானவர்கள் தாய்மார் முதன்மையாக தாங்கள் பிள்ளைகளை போஷிக்கவும் பொறுப்புடையவர்களாய் பொறுப்புடையவர்கள். அது முழுவதும் சொல்லவில்லை. இந்த பரிசுத்த பொறுப்புகளில் தகப்பனாரும் தாய்மாரும் சம பங்காளிகளாக ஒருவருக்கு ஒருவர் உதவ கட்டாயம் பட்டவர்கள். சில சூழ்நிலையில் தாய் தான் சமவதராக இருக்க வேண்டிய நோக்கி விடுகிறது. நான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். தகப்பனின் உடல் நலம் அவரது பொறுப்புகளை நிறைவேற்றுவதை தடுக்கலாம். ஆனால் சம பங்குகளாக பிரச்சினைக்கு தீர்க்கும் கொள்கைகளை அச்சூழ்நிலைகளில் பரலோக உணர்த்தல் மூலம் நிறைவேற்றலாம்.
ஒரு வீட்டை உருவாக்க சில கொள்கைகளும் திறமைகளும் நமக்கு தேவை. வீட்டை நிர்வகிக்கும் திறமை குறைவு நான் ரொட்டி செய்வதை மட்டும் குறிப்பிடவில்லை. உணர்வு பூர்வமான வீடின்மை உருவாக்கியுள்ளது. அது வீட்டின்மையின் விளைவே ஆகும். போவதற்கு இடமில்லாதவர்கள் ஆவியை கொண்டுள்ளனர், உணர்ச்சி பூர்வ ஸ்திரத்தன்மை பெற்றுள்ளனர். நாம் பேசிய கொள்கைகளுக்கும் அதே பிரச்சனைகளாகிய விரத்தி, போதை, மருந்துகள் அல்லது ஒழுங்கினத்தில் ஈடுபடுதல், வீடின்மை போன்ற பிரச்சனைகளை கொண்டுள்ளன. வீட்டை பராமரிப்பவர்களாயும் அது ஒரு இடமாக மட்டுமில்லாமல் சிறந்த வீடாகுகிற தகப்பனும் தாயும் ஒன்றாக உழைக்கிற சந்தர்ப்பம் உண்டு. அது ஒரு உணர்ச்சி, அது ஒரு ஆவி.
வீட்டை பராமரிப்பது பற்றி பேசுவதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் சிலருக்கு அது ஒரு மோசமான வார்த்தையாக தோன்றுகிறது. வீடு பராமரிப்பது ரொட்டியில் சுடுவது அல்லது சுத்தம் செய்வது மட்டுமல்ல, நித்திய ஜீவனை நோக்கி நமது பிள்ளைகளுக்கு வளர்க்க தேவையான சூழ்நிலையை உருவாக்குவதாகவும் அது தாய்மார் போல் தகப்பனாருக்கும் பொறுப்பாக்கும்.
வீடு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். அங்கு குடும்ப அங்கத்தினர் அவர்கள் நேசிக்கப்படுவதாகவும் உலகத்தின் காரியங்களிலிருந்து பாதுகாப்பானதாகவும் கருதி வர வேண்டும்.
பொறுப்பு என்ற தலைப்பில் வீடு பராமரித்தலுக்கு வீட்டை கட்டுவதற்கு நாம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும். வீடு பராமரித்தல் வேலைகள் பொறுப்பாளிகளப்படலாம். ஆனால் வீட்டை கடன் பொறுப்பு கொடுக்கப்பட முடியாது. ஒரு குடும்பம் இல்ல மாலை நடத்த நாம் பொறுப்பளிப்பதில்லை. குடும்பம் ஜெபம் அல்லது பிள்ளைகளுக்கு அம்மா மற்றும் அப்பாவின் அன்பு வளர்ச்சிக்கு தேவையான தனிப்பட்ட நேரத்தை பொறுப்பளிக்க முடியாது. அதை சமயத்துக்கு பொறுப்பளிக்க முடியாது, அதை வியாபார சங்கத்துக்கு பொறுப்பளிக்க முடியாது. சபை எப்படி உதவி செய்வது? குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது. மற்றும் சில காரியங்களை சபை செய்ய முடியாது, மற்றும் சபையால் செய்யக்கூடாது. அல்லது உண்மையான குடும்பம் பிரச்சினைக்கு இருக்கும் போது வேறு யாரும் ஏன் செய்ய இயலாது என்பது பற்றி பேசுவோம். குடும்பங்களுக்கு உதவ சமன் செய்வதிலும் நிகழ்ச்சிகளையும் சம்பவங்களையும் வரிசைப்படுத்துவதிலும் சபை தலைவர்களுக்கு நாம் சேர்ந்து கொடுக்க என்ன ஆலோசனை உள்ளது? தொகுதிகளிலும் பிணையங்களிலும் நேரம் முக்கியமானது.
Let me speak to bishops and
ஐயர்களும் பிணிய தலைவர்களுக்கு தொகுதி குழுவிலும் பிணிய குழுவிலும் தலைமை ஏற்பார்கள். நாம் அட்டவணை போடும் போது எல்லா இயல்கிற கூட்டங்களிலும் பொருந்திருக்க மற்றும் குடும்பத்துக்கு அது என்ன செய்கிறது என்பது பொருட்டின்றி சபை அல்ல. அட்டவணையை நிகழ்ச்சி திட்டமிடும் போது நமது நிகழ்ச்சியில் பெற்றோருக்குரிய நேரம் ஒதுக்கமாக
ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டத்தை எனக்காக நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தினேன். தொகுதி அல்லது பிணைய நிகழ்ச்சி நடத்துவதற்கான சிறந்த காரணமாவது நமக்கு அது தேவைப்படுவதாலும் அது நமது குடும்பங்களையும் தனிப்பட்டோரையும் பலப்படுத்துவதாலும் தான். ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கான மோசமான காரணம் அது பாரம்பரியமானதாலும் அல்லது அன்று வீடுமுறை இருப்பதாலும் தான். நான் சுவிசேஷ மாதிரி பற்றி பேசும்போது தேவைகளை அறிகிறோம். தேவைகளுக்கு ஏற்றுவாது
when church schedules are considerate of family circumstances so that the total burden on families weeknights and weekends is not excessive and doesn't just sweep away the possible times for a family to be together. We need to add to that the caution that if we make more family time available,
நாம் குடும்ப நேரம் அதிகம் கிடைக்க செய்தால் அது தொலைக்காட்சி பார்க்கவோ தனியான விளையாட்டுகளுக்காகவோ அல்லது அநேக நல்ல சமூக நிகழ்ச்சிகள் பங்கேற்றுக்கவோ இருப்பதை அதிகமாக்காமல் இருப்பதை உறுதி செய்ய பெற்றோர் உறுதி செய்ய வேண்டும். பிற நிகழ்ச்சிகளுடன் போட்டி போட்டு கெடுக்க நாங்கள் முயலவில்லை. நாங்கள் குடும்பத்துக்கு சதகமாக கூட்டலங்களை நிகழ்ச்சிகளையும் பயன்படுத்தவும் ஒழுக்கப்படுத்தவும் முயல்கிறோம். பிறரை நிரப்ப கூப்பிடாமல் வெற்றிடத்தை குடும்பமே நிரப்பப்பட வேண்டும்.
அது மீண்டும் குடும்பத்தின் மீது பொறுப்பை சுமத்துவதாக. ஒரு தொகுதி குழு அல்லது தலைமை சந்திக்கும் போது அவர்கள் அடிக்கடி கலந்துரையாடுவது நமது அனுபவத்துக்கு ஜனங்களின் ஆதரவை எவ்வாறு பெறுவது அல்லது நமக்கு நிறைய ஆதரவு உள்ளது அது புத்திசாலித்தனம் அல்ல. அவர்கள் நாம் எவ்வாறு குடும்பத்துக்கு ஆதரவளிக்கலாம் என்றே தொடங்க வேண்டும். அதை நாம் எப்படி ஆதரிக்கிறோம், குடும்பத்தை ஆதரிக்கிற மற்ற பிற வகையில் செயல்படாதவற்றின் விளைவையோ நாம் ஏற்படுத்துகிறோம்.
Of things that will support the family and not the other way around. I think we could all turn that lens backwards.
And that's a great subject.
ஒவ்வொருவரும் தாங்கள் சொந்த அப்பிரமம் கூறுகிற தொகுதி குழுவுக்கு பெரும் தலைப்பு ஆகும். ஐயர் தான் முடிவு செய்வார், ஆனால் அவர் எல்லா குழுவினிடமும் கேட்டு நிகழ்ச்சிக்கான நேரம் ஒதுக்கி இக்கொள்கையின்படியே கால அட்டவணையை சரி செய்கிறார். இக்காலத்துறையாடலின் மத்தியில் நிறுத்தி இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று என்ன வீட்டிலும் சபையிலும் ஆண்களும் மற்றும் பெண்களிடையே என்ன நடக்க வேண்டும் என்பதை மாதிரி காட்டுகிறோம் என்று சொல்வது மதிப்பு மிக்கதாக இருக்கும்.
Between men and women in the church, among men and women in the church,
எல்லா கலாச்சாரங்களிலும் தொகுதி குழுக்கு பேச வேண்டிய விதம் இதுவே. இவ்வாறே கணவன்மாரும் மனைவிமாரும் பேச வேண்டும். நாம் மரியாதையானவர்கள், நலம் ஆறுமுடியவர்கள், நாம் கருத்துக்களை பகிர்கிறோம். இது பரம்பரைத்துக்கும் வரலாற்றுக்கு சிலரின் நடத்திக்கு கலாச்சாரத்துக்கும் மாறானதாக இருக்கும். சகோதரிகள் சொல்வதை கேட்பது வழக்கமில்லை என்றாலும் பரம்பரியமில்லை என்றாலும் இச்சகோதரிகள் ஆசாரியத்து கொடுக்கும் மகத்தான மரியாதை இல்லை என்றாலும் சுவிசேஷ கலாச்சாரம் தான் வெல்ல வேண்டும். கேட்கவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒன்றாக பேசவும், சிறந்த கருத்துக்களை கேட்டு வழிநடத்தப்பட ஜெபித்து அதன் விளைவாக சிறந்த குடும்பங்களையும் சிறந்த சபையும் பெறும் தேவையா சபைக்கு இது தெரியப்படுத்தும் என நம்புகிறேன். ஜனவரி 2003 உலகளவில் தலைமை கூட்டத்தில் மூப்பர் எல் டாம் பெரி ஒரு அற்புதமான கொள்கையை கொடுத்தார். அவரது வார்த்தைகள் 5 ஆண்டுகளுக்கு முன்னே விட இன்றைக்கு முக்கியமானதாக அவர் சொன்னார். ஒரு தொகுதியோ பினியாந்தியோ கிளையோ அல்லது சேகரத்தையோ கட்டுவதற்கான ரகசியம் உங்கள் அங்கத்தினர்களாய் அறிவது, அவர்கள் திறமைகள் தொலைவுகள் அறிவது, கிடைக்கிற தலைமையுடன் அடிப்படையில் ஒரு திட்டம் தீட்டுவது மற்றும் உங்கள் அங்கத்தினர்களின் தேவைகள் அறிவது. நீங்கள் செய்கிற யாவற்றிலும் பெரியது சிறந்ததாக இருக்க வேண்டியதில்லை. உங்கள் சபை அங்கம் அனுமதிக்கிற அளவு மற்றும் முந்தரச்சின்படியே வேகமாக வரலாம்.
ஒரு தொகுதியில் பின்பு அது துணை குழு தலைவரால் பின்பற்றப்பட வேண்டும். நீங்கள் அடிக்கடி ஒரு ஆரம்ப வகுப்பு தலைவரை அழைக்கிறீர்கள். அவர் ஆரம்ப வகுப்பு திட்டத்தை பார்த்து, இதையெல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன், அவற்றை செய்ய அவர் முயற்சி செய்து வேற எதையெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கிறார். எல்லா வேலைகளிலும் குடும்பத்தை மையப்படுத்த வேண்டும், ஏனெனில் நாம் அதிகம் செய்ய வேண்டியதில்லை. சில சமயங்களில் நாம் ஒரு திட்டத்தை எடுத்து தேவைகளை பார்த்து குறைவாக செய்யலாம்.
உங்கள் அழைப்பதை நிறைவேற்றுவது குறைவதுதான் அதிகமானதால் என மூப்பர் ஸ்காட் சொன்னார். அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவும் நல்ல தீர்வு செய்யும் தரத்தை உயர்த்துவோமா ஆகும். ஆனால் வேலை சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இல்லை. அது விடுவிக்கும் சிந்தனை தயக்காமல், ஆனால் குடும்பம் உள்ளிட்ட விசாலமான பாடமாக நன்கு கவனிங்கள். சில சமயம் குறைவாக செய்திருக்கிறீர்கள்.
அதிக வேலை செய்யும் அளவுக்கு பல துணை குழைத் தலைவர்கள் தகுதியுடையவர்கள். நாம் நம்மையே கவனித்து ஜனங்களை முக்கியப்படுத்துங்கள் திட்டமில்லை. அழைப்பு அழைப்பு செய்யும் முன் குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கிற ஆசாரியத்துவ தலைவர்களை நான் பாராட்டுகிறேன். அழைப்புகள் உணர்த்தப்படவை, ஆனால் அவைகளுக்கும் ஞானமும் தீர்வும் தேவை.
சில சமயங்களில் ஆர்வம் உள்ள சில அங்கத்தினர்களோ உள்ளனர். தொகுதியில் உள்ள அதே 10 பேருக்கு 4 அல்லது 5 அழைப்புகளை கொடுத்து எல்லா அழைப்புகளையும் நிரப்புவது பற்றி தலைவர் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பலமிக்க குடும்பமோ தொகுதியோ பெற அது வழியில்ல. உணர்த்தப்பட்ட ஆசிரிய உத்தவ தலைவர், சுறுசுறுப்பான பெற்றோர் அதிக அழைப்புகளை பெறாமல் தலைமைக்கு ஏற்றற்போல் தொடங்க வேண்டும். 2003 மூப்பர் பெரிய கற்பித்த கொள்கையின் தேவைகளை சந்திக்க திட்டம் சுருக்கப்படலாம். இயேசு கிறிஸ்துவத்தின் சுவிசேஷத்தின் அந்த தியாகம் ஒரு கொள்கை என நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கிளைகளும் தொகுதிகளும் பிணையாத்துக்கும் குடும்பம் பந்தங்களும் அப்பால் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்கிறோம். கஷ்டமானவற்றை செய்ய நாம் அழைக்கப்பட்டோம். நமது குடும்பத்தை பாதுகாக்கவும் சபையை பாதுகாக்கவும் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி சில தீர்மானங்கள் செய்ய வேண்டும். சபையும் குடும்பமும் வளர எப்படி உறுதி செய்வது? இவை அனைத்தும் செய்ய நமக்கு ஞானம் தீர்மானமும் தேவை. ஆனால் எல்லாவற்றையும் ஒரே சமயம் செய்ய முடியாது. நாம் செய்வதைவற்றை சில சமயங்கள் திரும்பவும் செய்ய வேண்டியதில்லை. நாம் தேவையானவற்றை செய்ய நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்.
மூப்பர் பாலர்ட் போதித்தார், இவற்றை தேர்வு செய்ய ஞானமாயிருங்கள். தியாகம் பற்றிய போதனை முக்கியமாகும் என சாட்சியின் ஆரம்பத்தில் என் பெற்றோர் சேவை செய்து போராடி தங்கள் அழைப்பிலிருந்து கற்றுக்கொண்டதை பார்த்து இது அற்புதமான சபை என்றேன். அது எனக்கு கற்பித்தது, நான் கடுமையாக உழைத்து என் சேவை மூலம் கர்த்தரிடத்தில் இழக்கப்பட்டேன். இழுக்கப்பட்டேன். நான் ஒருபோதும் குடும்பம் அல்லது சேவை என்று சொல்ல மாட்டேன். அவரது ராஜ்யத்தை கட்ட ஒப்பு கொடுப்பதும் ஆன திருமணமாக அது இருக்க வேண்டும். அவை இணைந்து செய்கிறேன்.
What we commit to the Lord to help build his kingdom and what we've committed to build a family. They go together. It's not one or the other.
Could I make
ஓய்வு நாளில் அனைத்தையும் திரும்ப பெற இயன்றது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை முயற்சியிலும் அனுபவித்தை விட சபையில் குடும்பம் ஒன்று ஒற்றுமையை ஆதரிக்க நாம் அதிகம் செய்ய முடியும் என நான் நினைக்கவில்லை. நான் சுறுசுறுப்பாய் இருப்பது போல் ஞாயிற்றுக்கிழமை விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் முந்தைய வேத பிரகடனங்கள் கோட்டுப்பாடு உடன்படிக்கையில் வரை ஓய்வு நாளில் அனைத்தும் ஆராதனையின் ஆனந்தம் ஓய்வு நாளில் மகிழ்ச்சியும் பற்றியது.
ஒன்றாக
இருந்து கண்டிப்பாக சிறப்பாக செய்ய முடியும். வீட்டில் இணையான முக்கிய சுவிசேஷ வாழ்க்கை நிகழும்படிக்கு சில விஷயங்கள் நியமங்கள் குறைக்க போகிறோம்.
சபை வேலையை கவனிக்க நம் வேலை பழுவும் நாம் ஓய்வு நாளில் செய்யும் வேலைகளும் நாம் சபைக்கும் போகும் மெய்யான காரணங்களை விட்டு நம்மை விலக்கிவிடுகின்றன. நாம் உடன்படிக்கைகளை புதுப்பிக்க செல்கிறோம். குடும்பங்கள் அதற்காக ஆயத்தம் செய்தாலும் தங்கள் ஓய்வு நாள் அனுபவங்களில் முக்கியப்படுத்தினாலும் நாம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதில் அதிக வெற்றி பெறுகிறோம். நாம் திருவிருந்தில் பங்கேற்க செல்கிறோம். அது இரண்டாம் பட்சமானதல்ல. நலன் செல்வதற்காக முதலாம் காரணம் அதுவே. சமயங்களில் நமது வேலை பழுவின் நிமித்தம் நமது பிள்ளைகள் அச்செய்தியை இழந்து விடுகின்றனர். நாம் கற்பிக்கிற முதற் காரியம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும்.
வீட்டை பராமரிக்கிற உண்மையான விஷயத்திலும் அந்த வார்த்தையின் சிறந்த அர்த்தத்திலும் நாம் குடும்பமாக உணவுக்காக மீண்டும் ஒன்றாக அமரலாம். எந்த சமூக கவியாளர்களும் ஒன்றாக சாப்பிடுவதை விட மிகவும் ஒன்று என்பதே எதுவும் இல்லை என்பார்.
That perhaps nothing is as unifying in the course of a family's week as to eat together.
A scriptural example that
எனது வேத உதாரணங்களில் ஒன்று யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறது. அதில் இரட்சகர் தன் சீஷர்களை கலிலேயாவில் கூட்டினார். அவரிடம் நெருப்பும் விறகும் மீனும் இருந்தது. வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவர். இப்பொழுது நீங்கள் அது குடும்ப உணவை விவரிக்கிறது என சொல்லலாம். அவர் அவர்களை வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஒருவர் வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். பின்பு வேதம் சொல்கிறது, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு ஒன்றாக சாப்பிடுவதற்கும் ஓய்வாய் இருப்பதற்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆடுகளை மேய்ப்பது பற்றி அவர் அற்புதமான போதனை கொடுத்தார். அதை போதிக்க இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்காவிட்டால் அந்த போதனை எப்படி இருந்திருக்கும்? போதிக்க ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கினார். அது உணவு வேளை. அது எதேச்சியானது என நான் எண்ணவில்லை.
நாம் கலந்துரையாடலில் வளர்க்கவும் திருமணத்துக்கு நித்திய முக்கியத்துவம் பெற்றவற்றிற்கும் வழிகாட்டியாக உலக உதாரணங்களை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது அடிப்படையாகும். இரண்டு கொரிந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் சுவிசேஷம் அறிந்தவர்களுக்கு அப்போஸ்தலராகிய பவுல் ஆலோசனை அளித்தார். அந்நிய நூக்கத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டிருப்பாதிருங்கள். நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தமோ அது? நாம் இந்த அடிப்படையை நித்திய தீர்மானங்களை செய்ய முயலும் போது உலகத்தோடு பிணைக்கப்பட்ட அவர்களோடு நிற்கக்கூடாது என்று அவர் சொல்கிறார்.
Yoked with the world
when we are trying to make these fundamental eternal decisions.
And it seems to me
நாம் சபையின் கோட்பாட்டுடன் இசைவாயிருந்தால் நாம் இங்கு வருவதற்கு நாம் முன் பரலோகப்பிதா கொடுத்த திட்டம் மற்றும் ஆலோசனையின் கருத்து நாம் கோட்பாடு இசைந்திருந்து இருப்போமானால் நமது பொய்களுக்கு பதில் பெறுவோம் உண்மையான கொள்கைகள் நிலைத்திருப்போம் சிம்னி பறையும் மாட்டின் கோலையும் கடந்து சென்ற பெற்றோர் இச்சபையின் வரலாற்று சிறப்புடைய நிலப்பரப்பு முழுவதும் காணப்படும் சில கல்லறைகள் அவர்கள் ஒரு திட்டத்துக்கோ சமூக நிகழ்ச்சிக்காகவோ செய்யவில்லை அவர்களது ஆன்மாவில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மீது விசுவாசம் இருந்ததால் அவர்கள் எலும்புகளின் இனங்களில் அது இருந்ததாலுமே அந்த தாய்மார் அவிதமே மட்டுமே அக்குழந்தையை புதைக்க முடிந்தது பின்பு சொன்னார்கள் வாக்குத்தத்தின் தேசம் அங்கே இருக்கிறது நாம் பள்ளத்தாக்கே அடைய போகிறோம்
if we can keep that in our families and in the church maybe
inda udanpadikile kottupadu viswasam mattum arivil mattume agum adai nam sabilum kudumbangalum kai kondal pitpala karyangale thamagave sariyagi vidum pira pala muirchi mattuvagi vidum anda kai vandigal அவ்வளவு மட்டுமே கொண்டு போக முடிந்தது முன்னோடிகள் எடுத்ததை தேர்வு செய்ய வேண்டியிருந்தது கை வண்டியில் எதை எதை வைப்பது என 20th century நாம் முடிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது அது நமது ஆத்மாவின் சரமாக நமது எலும்புகளில் நினைத்துள்ள சரமாக வெளிப்படுத்தல மூப்பர் ஓகே சரியாக
Thank you for your time, your love, your service, your own sacrifice, and the convictions you have in your soul about family life and family love in the gospel of Jesus Christ. Thank you, and brothers and sisters, thank all of you.
My brothers and sisters,
சகோதரி சகோதரிகளே, இந்த உணர்ச்சியான கூட்டத்தை மனிதாப உணர்ச்சியுடன் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எமது நினைவுகள் இல்லங்களிலும் மற்றும் குடும்பங்களிலும் மத்தியில் இருக்கின்றன. இல்லமானது நீதியான வாழ்க்கையின் அடிப்படையின்றி எமக்கு நினைவு அறிவிக்கப்பட்டுள்ளது. வேறும் ஒன்றும் இந்த இடத்தை எடுக்க முடியாது. குடும்பங்கள் பல தோற்றங்களில் வரலாம் என்பது எமக்கு தெரியும். சில குடும்பங்கள் தாய் தகப்பன் சகோதர மற்றும் சகோதரிகளாகவும் அதே நேரம் மற்ற குடும்பங்கள் ஒரு தனி பெற்றோர் மற்றும் குழந்தைகள் ஆகவும் செய்யப்பட்டிருக்கிறது. எமது குடும்ப எப்படியான நிலையில் அமைந்திருக்கலாம்? இந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்ட வழிகாட்டுகளை நாம் பின்பற்றுவோமாக. கர்த்தரிடம் நெருங்கி ஆவியை எமக்கு இல்லங்களுக்கு கொண்டு வருவோமாக. கர்த்தர் தனது சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த போது உருவாக்க கதைகள் மற்றும் மனிதர்களை புரிந்து கொள்ளுமான மொழிகள் மூலமாக பேசினார். வீடு கட்டி எழுப்புவதை அவர் அடிக்கடி தெரிவித்தார். பங்கு பிரிந்து இருக்கும் வீடுகள் ஒருபோதும் உறுதியாக நிற்காது என்று குறிப்பிட்டார். எனது வீடு ஒழுங்கான வீடு, அது ஒரு குழப்பமானது அல்ல. அதிகம் அதிகமாக உலகம் குழப்பமாக நிறைவுபடுத்தப்பட்டுள்ளது கொண்டிருக்கிறது. செய்திகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிராக இருக்கிறது. ஆனால் குடும்பங்கள் ஒரு நோக்கத்துடன் ஐக்கியமானால் அன்பும் மற்றும் சமாதானமும் நிறைவு பெறும். வீடுகள் உலகத்திலிருந்து ஆலயமாகும். களைப்பால், சுகவீனத்தால் அல்லது தைரியமில்லாமல் இருக்கும் போது நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும் போது ஒரு இனிப்பான சௌகரியம் எமக்கு கிடைக்கும். ஒரு குடும்ப மத்தியில் நாம் இருப்பது ஒரு ஆசீர்வாதம் என்பது எமக்கு தெரியும். சில சமயங்கள் வீடு அல்லது குடும்ப மத்தியில் நாம் எரிச்சல் அடையலாம். ஆனால் மற்ற இடங்கள் ஊக்கமளிக்கும் போது போல் தெரியும். இந்த உலக இடங்களில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது வீடு குடும்பங்கள் மற்றும் கடமை எமது அன்பானவர்களுக்கு நன்றி தோன்றும். கடமை கௌரவம் மற்றும் சேர்ந்திருப்பது எவ்வளவு முக்கியதை நாம் அறிய முடியும். ஆசீர்வாதிக்கப்பட்ட குடும்ப வாழ்வை எதுவும் எதிலிருந்தும் எடுக்க முடியாது என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் சிறுமையாக இருந்த வீட்டை நாம் யாவரும் நினைத்து கொள்வோம். பெரிய அல்லது சிறிய வீடு என்று ஒருபோதும் நினைக்க மாட்டோம். ஆனால் ஒரு குடும்பமாக நாம் பரிந்து கொண்ட அனுபவங்களை நாம் நினைத்து மகிழ்வோம். மார்கரெட் தட்சர் இங்கிலாந்தின் பிரதான மந்திரி இதை அறிவித்தார். ஒரு குடும்பமாவது ஒரு சமுதாயத்தை கட்டும் அச்சுகள். அது ஒரு சிறுவர் அறை மருத்துவமான பாதுகாப்பு இடம் மற்றும் ஓய்வு தரும் இடம். அது ஒரு சமுதாயத்தை சூழ்ந்து கொள்கிறது. அது எமது வாழ்க்கையை தயார் செய்கிறது. சந்தோஷத்தின் சுவர்க்கத்தை பெற்ற உங்களுக்கு மூன்று வழி நடத்துகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். முதலாவது, ஜப பழக்கத்தை நிறைவுபடுத்தவும். குடும்ப ஜபம் செய்தல் ஒரு அழகான இடம். உலகத்தில் தேவன் சொன்னார், குடும்பமாக ஜபம் செய்யுங்கள், எப்போதும் கர்த்தரின் நாமத்தில், அதனால் உங்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தினமும் குடும்பமாக ஜெபம் செய்தால் பாதுகாப்பை கிடைக்கும். அது இந்த உலகத்தில் தினமும் தேவை. இரண்டாவது, எமது வீடுகள் ஒரு படிக்கும் நூலகம் ஆகட்டும். நல்ல புத்தகங்களை படிக்கும் நூலகத்தின் முக்கியமான பகுதியாகும். வாசிப்பது வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியாகும்.
Adapted, adulterated, shredded, and boiled down. It is mind-easing and mind-inspiring to sit down privately with a congenial book.
James A. McMissioner, ஒரு பிரசித்தி பெற்ற ஆசிரியர் இதை குறிப்பிட்டார். பிள்ளைகள் சிறிய வயதில் எதை வாசிக்கிறார்கள் அது ஒரு தேசமாகும். கர்த்தர் சொன்னார், நல்ல புத்தகங்களை தேடுங்கள். அறிவு தரும் புத்தகங்கள் கற்று சோர்வதை நம்பிக்கை தேடுங்கள். சுவிசேஷத்தின் வார்த்தைகள் படிக்கும் நூலகத்தின் இறுதியாகும். அதிலிருந்து அடிக்கடி வாசிப்போமாக. குடும்பமாகவும் தனியாகவும் அது எம்மை கர்த்தரை நோக்கி கிட்டேயே வரும். மூன்றாவதாக, பரம்பரையின் அன்பை அனுபவிப்போமாக. பெற்றோர்களின் உதாரணங்களினால் சிறு பிள்ளைகள் அமைதியாக அன்பின் படிப்பை அறிகிறார்கள். நமது உதாரணங்களால் மேன்மையானதாக இருக்கட்டும். குடும்பங்களும் மற்றும் வீடுகளும் அன்பினால் நிறைவு பெறும். மற்றவர்களின் அன்பு சுவிசேஷத்தின் அன்பு மற்றும் கர்த்தரின் அன்பு. நமது வீடுகள் பாதுகாப்பு அளிக்கும் இடமாக ஆக்கும். அதனால் குடும்ப அங்கத்தினர்கள் திரும்பவும் தேடி வரலாம்.
Love of our fellow man and love of our Savior. As a result, heaven will be a little closer here on earth. May we make of our home sanctuaries to which our family members will ever...
நமது வீடுகள் பாதுகாப்பு அளிக்கும் இடமாக ஆக்குவோம். அதனால் குடும்ப அங்கத்தின்கள் திரும்பவும் தேடி வரலாம். ஒரு சிறிய பையன் தன் வீட்டுக்கு ஆள் எடுக்கப்பட்டு இன்னொரு இதற்கு கொண்டு போய் வளர்க்கப்பட்டான். ஆனால் அவ் ஒரு பெரிய மனிதனாக வந்த பிறகு தனது பெற்றோரை தேட ஆசையடைந்தான். ஆனால் எவ்வாறு எப்படி அந்த பெற்றோரை கண்டுபிடிப்பான்? தனது குழந்தை பருவத்தை பற்றி நினைத்தான். தனது அந்த சிறுவன் கிராமத்தில் அழைத்து கொண்டு மடிப்பு அடிப்பதை கேட்டான். சில மணிகள் ஒரே மாதிரி, மற்றவைகள் அவனுக்கு தெரிந்த ஒளிகளை நினைவுபடுத்தியது. இந்த சிறுவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபை மண்டபத்தில் முன்னுக்கு நின்று கொண்டிருந்தான். மணி ஒலிகளை மிகவும் காணமாக செவி கொடுத்தான். அந்த ஒலிகள் அவனுக்கு தெரிந்த ஒலிகள். ஆம், அது அவனுக்கு தெரிந்த ஒலிகள். அந்த ஒலிகள் உண்மையானது. அவளின் கண்கள் கலங்கின. அவனின் மனம் மகிழ்ந்தது. தனது முழங்காலில் நின்று ஜெபம் செய்தான். கர்த்தருக்கு நன்றி கூறினான். இந்த பாடல்களில் வார்த்தைகள் நான் ஆதரித்தேன்.
Even toward heaven, and in a prayer of gratitude, whispered, "Thanks be to God, I'm home." I love the words found in the hymn, "O home, beloved, where'er I wander, on foreign land or distant sea, as time rolls by, my heart grows fonder, and yearns more lovingly for thee. Though fair be nature's scenes around me, and friends are ever kind and true, the joyous mirth and song surround me. My heart, my soul, still yearn for you."
May we ever strive to make it one. அன்புடனும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்க முயற்சி செய்வோமாக. அங்கே கர்த்தரின் ஆவி இருக்கட்டும். இது என்னுடைய ஜெபம். உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமீன்.